महामानुजतया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्त देशिकं लक्ष्मीनाथ समारम्भां मातयामुन मध्यमा अस्मदाचार्य पर्यन्ता वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्छुधपधाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि ैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भक्तनाथ कंसचानूरमर्दनम् कृष्णं वन्दे जगद्गुरुं பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிப்பணிந்துவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்கள் ஜன்மாத்திய யசோன்வயாத்து இத்தரத்தாத்தேஷ்வபிஜ்ஞஸ்வராத் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்திய சூரய தேஜோவாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர சரணாம் சதா வேத்யம் வாஸ்தவமத்ரவஸ்து சிவதம் தாபத்ரயோ மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிக்ருதே கிம் வா பரை ஈஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்ய வருத்யதேத்ர க்ருதிபிஹ சுஸ்ரூஷுபிஹ தத்க்ஷணாத் நிகம கல்பதரூர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அம்ருத த்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவிபாவுகாஹ யம் ப்ரவரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேசி தன்மயதயா தரவு அபினே துஸ்தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிமான தோஸ்மி யஸ்வானு பாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்யாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையா ஆஹ புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேது நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனமுடு இல்ல கேக்குறதா ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா பகவானிடத்திலே பூரணமான ராதே கிருஷ்ணா அது எப்பவுமே ரொம்ப பிடிச்சவாக்கிட்டதான் விளையாட்டு ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மைக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு ஸ்பீக்கர் விளையாடிட்டு நம்மளோட பகவான் எல்லா விதத்திலையும் நமக்கு நல்லது ஒன்றுதான் பண்றான். பல சந்தர்ப்பங்கள்ல பகவான் தரக்கூடிய நல்லத நாமே ஒதுக்கி வைக்கிறோம். அப்ப கூட பகவான் திரும்ப திரும்ப எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தை மேல ஆசை வச்சு நல்லது பண்ணிட்டே இருக்காளோ, அது போல பகவானும் நம்ம இடத்துல அன்போட நல்லது பண்ணிட்டே தான் இருக்கான். பகவான் எப்படியெல்லாம் நமக்கு நல்லது பண்றான் அப்படின்னு சொல்றதுதான் பாகவதம். நிறைய விஷயங்கள் வந்து மற்றவெல்லாம் நமக்கு எதனா பண்ணானா சொல்லி காட்டோம், நான் அப்படி பண்ணிருக்கேன் உனக்கு, அப்படி பண்ணிருக்கேன் உனக்கு, நாமும் சொல்லி காட்டோம். உலகத்துல எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறது யாருன்னா பகவான் மட்டும்தான். இத பண்ணு அத பண்ணு ரெண்டு பேர் சொல்றதில்ல, ஒன்னு பகவான் இன்னொன்னு சத்குருநாதன். ஆதிசங்கர பகவத்பாதன் அவ்வளவு பண்ணிருக்கேன், யாருக்காவது நன்றி இருக்கான்னு ஒரு தடவை கூட கேட்டதில்லை. வேதவியாசர் இவ்வளவு பண்ணிருக்கேன், யாருக்காவது என் மேல அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டதில்லை. சுவாமி ராமானுஜர் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்கார், ஆனா இன்னி வரைக்கும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு பெருசா பீத்திக்கிறேன். இதுதான் பெரியவாளுடைய அழகா பாகவதாளுடைய பகவானுடைய பிரத்யக்ஷ பலம். அதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பெரிய பாக்யம், அதுதான் வசதியும் கூட. அந்த பகவானிடத்துல நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இருந்துட்டா மட்டும் போதும். நம்பிக்கையே இல்லைனாலும் கூட பகவான் அழகா நம்மளை காப்பாற்றுறார். பகவானுக்கு நம்ம மேல அத்தனை ஒரு பிரீத்தி உரிமை எல்லாமே இருக்கு. இந்த பாகவதம் பகவான் நமக்கு என்னெல்லாம் பண்றார், எந்தெந்த சமயங்கள்ல எப்படி எல்லாம் ஒவ்வொரு ஜீவனையும் காப்பாற்றுறார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றது, தெளிவா புரியும்படியா சொல்றது பாகவதம். அதனாலதான் பெரிய வேதவியாசருக்கு அதிருப்தி வரும் பொழுது அழகா நாரதன் அனுப்பி பகவான் பாகவதம் எழுத சொல்லு அப்படின்றார். வேதவியாசர் அழகா பாகவதம் எழுதுறார். அதே வேதவியாசரே தான் எழுதிட்டேன் அப்படின்னு பெருமைக்காக ஊர் முழுக்க எல்லாரையும் கூப்பிட்டு உபன்யாசம் பண்ணல, தான் எழுதின பாகவதத்தை சுகபிரம மகரிஷிக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தார். மற்றவாள் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு இல்ல, யாருக்கு ஆசை இருக்கோ அவளுக்கு சொல்லுவோம் அப்படின்னு. சுகபிரம மகரிஷி எனக்கு இது தெரியும் தெரியுமா அப்படின்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு அலையவே இல்லை. அவர் பாட்டுக்கு சுத்தின் இருந்தா பரிஷித் மகாராஜன் ஏழு நாள்ல மரணம் பகவான் அடையணும்னு தீர்மானம் பண்ணி உட்கார்ந்தான், அவனை தேர்ந்து வந்தான். அதுதான் அதிசயம். மகாத்மாக்களுடைய ஒரு பெரிய குணம் இது, தன் பெருமைக்காக ஒரு காரியத்தை அவர்களால பண்ண முடியாது. நமக்கு பெருமை இல்லாத காரியத்தை பண்ணவே வராது. டெய்லி வீட்டுல ஸ்திரீகள் சமைச்சுட்டு இருக்கா வச்சுக்கோங்களேன், ஒரு மாசம் யாருமே நன்னா இருக்கு ஒரு வார்த்தை சொல்லாம சாப்பிட்டு போயிட்டு இருக்கா வச்சுக்கோங்களேன், அப்புறம் கதையே வேற. இல்லாட்டி வீட்டுக்காரர் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கிறார், ரெண்டாட்டி பெருசா அதுக்கு ஒரு ரிப்ளையே பண்ணல வச்சுக்கோங்களேன், அவ்வளவு வீட்டுக்காரர் ஏதோ சின்ன ஏதோ மாதிரி ஆயிடும். அப்ப எல்லாருமே கேட்டா இது வந்து ஒரு உற்சாகம் கொடுக்க வேண்டாமா, அவளை என்கரேஜ் பண்ண வேண்டாமா, இது என்கரேஜ்மெண்ட் அடுத்தவா பண்ணணும். பல சந்தர்ப்பங்களை நாம எதிர்பார்த்துக்கிறோம், என்ன என்கரேஜ் பண்றது இல்லை, யாரும் என்ன கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனா மகாத்மாக்கள் பெரியவாள்லாம் இந்த எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை, தான் பாட்டுக்கு தன் கடமைகளை பண்ணிக்கொண்டு போயிட்டே இருக்கான். அதனாலதான் சுகபிரம் மகரிஷி பரீட்சத்தை தேடிண்டு வந்து பாகவதம் சொன்னார், சொல்லி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். அதுதான் அதிசயம். சொல்லி முடிக்கிறார், தொட்ட ஏழு நாள் முடியறது, முடிச்ச உடனே பரீட்சத்துக்கு அந்த மரண சமயம் வந்து விடுறது, ஆசீர்வாதம் கிளம்பி போயிடுறார். இருந்த அளவாக்கிட்டே பாகவதம் நல்லா இருந்தது இல்லையா, பிடிச்சிருந்தது இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கல, ஒரு பத்து பேரு சொல்லவே இல்லையா, ஒரு வார்த்தை கேட்கல. அதெல்லாம் தான் பெரிய குணம். அவர் பாட்டுக்கு சொன்னார், அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார், ஏன்னா பரிசுக்கு மோட்சம் கிடைக்கணும், அது கிடைச்சு கொடுத்து பிரயோஜனம் வருதான்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி எந்த இடத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு சுகபிரம மகர்ஷி பாகவதம் உபன்யாசம் பண்ண மாதிரியே தெரியுது. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் ஒரு பரிசு தவிர யாருமே கிடைக்கல பொருளுக்கு சுகபிரம மகர்ஷி. சுகபிரம மகர்ஷி பாகவதம் சொல்லி நிறைய வருஷம், கிட்டத்தட்ட 5000 வருஷங்கள் கலியோட ஆரம்பத்துல பாகவதம் சொல்ற. அதுக்கப்புறம் சுகபிரம மகர்ஷி இன்னும் உசுரோட தான் இருக்கார், அப்படியே அடைஞ்சிட்டு இருக்கார். நம்ம எல்லாம் அவரால் பார்க்கணும்னு ஆசைப்படுறதில்லை, ஆசைப்பட்டோம்னா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த சப்தாகம் எங்க பண்ணாருன்னு தெரியல, லோகத்துக்கு பிரகடனமா தெரியவே இல்லை. சூத பௌராணிக்கர் அவரும் அப்படிதான் அந்த பாகவதத்தை கேட்டு சவுனகர் போன்ற ரிஷிகளுக்கு தான் சொன்னார், அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பண்ண மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு கோகர்ணன் 2 சப்தாகம் பண்ணான், அவ்வளவுதான். அழகா அதுல ஒருத்தரும் சிந்துகாடி கிளம்பிட்டான், ரெண்டாவதுல அவனு கிளம்பிட்டான் போல இருக்கு. அப்படிதான் காண கிடைக்கிறான். எல்லாரும் ஐஷ்மான பகவான் ப்ரோக்கர் விட மாட்டான், அவனையும் கூண்டு போயிட்டான். இப்படிதான் பாகவதம் பெயிண்ட் இருக்கு. அப்ப இந்த பாகவதம்ன்றது நம்முடைய நன்மைக்காக உண்டான ஒண்ணு. அதனாலதான் இவ்வளவு அழகா விஷயங்கள் வந்துட்டே இருக்கு, பெரியவா சொல்லிட்டே இருக்கா. அழகா பிரம்மாவை எப்படி பகவான் சிருஷ்டி பண்ணார், பிரம்மாவுக்கு எப்படி ஜெகத் சிருஷ்டியை சொல்லி கொடுத்தார், இதெல்லாம் சொல்றார். பிரம்மதேவருடைய கிருப்பையினால சுவாயம்புவமனு சதரூபா பிறக்கிறார். அவர்களுக்காகவே பகவான் அழக பூமியை உத்தாரணம் பண்றதுக்காகவே வராக அவதாரம் பன்றியா அவதாரம் எடுத்து பூமியை உத்தாரணம் பண்ணி கொடுத்தார். அப்ப அவதாரம் இந்த பூமியை உத்தாரணம் பண்ற சமயத்திலேயே பின்னாடி வரக்கூடிய நமக்காக ஸ்லோகமும் சொல்லிட்டு போயிட்டார். நீ நன்னா இருக்கும்போ என்ன நினைச்சு வச்சிரு, உன்னால முடியாது போது நான் உன்ன நினைக்கிறேன். நம்ம எல்லாம் பிறக்கவே இல்லை, நம்ம சொல்லணும் நாளா அப்ப பிறக்கவே இல்லை அப்படின்னு இல்லையா. நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பூமாதேவி கேட்டுட்டா வராக மூர்த்தியும் அழகா சொல்லிட்டார், நன்னா இருக்கும் பொழுது என்ன நினைச்சு வச்சுக்கோ, அவளுக்கு முடியாத பொழுது அவர்களை நான் நினைக்கிறேன், என்னுடைய வைகுண்ட லோகத்திற்கு அழைத்து செல்கின்றேன் ஒரு கேரண்டி. அதனால எப்பெல்லாம் முடியுமோ நினைச்சு வச்சிருந்தோம் சுவாமிய, பிடிக்கிறதோ இல்லையோ ஆசை இருக்கோ இல்லையோ, பகவானே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருந்தோம். அப்ப சுவாமி நினைச்சுப்பார், சத்தியமா சந்தேகமே வேண்டாம். இது மாதிரி அழகா ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றது இந்த பாகவதம். அதுல அந்த மனுவுடைய வம்சத்தார சொல்றான், அதுலயே கபிலாச்சாரியர் அந்த கபிலர் வரார். அம்மாவுக்கு அழகா பிரம்ம தத்துவத்தை ஞானத்தை உபதேசம் பண்றார். பிரம்ம ஞானம் அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும்தான் கிடையவே கிடையாது. இன்னைக்கு பல இடங்கள்ல 99% பேருக்கு பிரம்ம ஞானின்னா ஆண்கள் மட்டும்தான், அவர்கள் மட்டும்தான் ஞானத்தை அடைய முடியும்னு ஒரு இன்னைக்கும் கூட பல பேருக்கு இந்த ஒரு அபிப்பிராயம். எப்படி இது உள்ள நுழைஞ்சதுன்னா எங்களுக்கு புரியல. பாகவதம் இவ்வளவு சொல்லியிருக்கு, ராமாயணம் இவ்வளவு சொல்லியிருக்கு, மகாபாரதம் இவ்வளவு சொல்லியிருக்கு, எத்தனையோ பிரம்ம ஞானியான ஸ்திரீகளை பத்தி அவ்வளவு அழகா பேசியிருக்கு. ஆனா இன்னும் கூட கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜோரா நிறைய பேர் வந்து பிரம்ம ஞானிகள் அப்படின்னு பிரம்ம ஞானின்னு ஒரு சொல்றோம் வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் என்ன தோணும், முதல்ல புருஷால தான் தோணும். ஏதான ஒரு பிரம்ம ஞானி அப்படின்னு யாராவது ஒரு ஸ்திரீ, இன்னி வரைக்கும் ஸ்திரீகளும் நினைச்சதில்லை புருஷாலும் நினைச்சதில்லை, சரியா தேவகூதி பிரம்ம ஞானி. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குடும்ப ஸ்திரீ பிள்ளை பிள்ளைகளை பெற்றுட்டு ஆட்டுக்காரர் சமைச்சு போட்டு இருந்த ஒரு ராஜகுமாரி பிரம்ம ஞானி. கலியுகத்தின் அதிக பேர் பிரம்ம ஞானியா இருந்தா ஆண்டாள் மீரா, பகவானோட இரண்டரை கலந்தா, சைத்தன்ய மகாபிரபுடைய மனைவி ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீமதி விஷ்ணு பிரியா தேவி பிரம்ம ஞானி. அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாம், சாரதா தேவி பிரம்ம ஞானி, பிரத்யட்சமா பிரம்ம ஞானி தான். பிரம்ம ஞானிய இல்லாம காமசுகத்தை எதிர்பார்க்காம ஒரு மனைவி கணவனோட வாழ்ந்துட முடியுமா? எத்தனை பேர் நான் சொல்ற பிரம்ம ஞானின்றதுக்கு நிறைய பேர் சொல்ல முடியும். அதனால பிரம்ம ஞானி அப்படின்னா ஆண்கள் பெண்கள் பாகுபாடு கிடையாது. அலியா இருந்தாலும் கூட பிரம்ம ஞானம் தடைய முடியும். சுகக்ஷான்ற ஒருத்தர் அலி, அவர் இதுவும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆனா அவரும் பிரம்ம ஞானி, அவர் பிரம்மத்தை அப்படி அனுபவிச்சா அப்படின்னு பக்த சரித்திரத்தை காண கிடைக்கிற. பிரம்ம ஞானத்துக்கு வயசு வேண்டாம், குலம் வேண்டாம், ஜாதி வேண்டாம், ஒண்ணுமே தெரிய வேண்டாம். பிரம்ம தடையணும்னு ஆசை இருந்தால் போதும், வழி கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த குலத்துல இருந்தா பிரம்மஞானி ஆயிடலாம், இந்த ஜாதியை சேர்ந்தவர்களா இருந்தா பிரம்மஞானம் அடைஞ்சிடலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. மகாபாரதத்திலே தர்ம வியாகர் அப்படின்னு ஒருத்தரை பத்தி வருது, கசாப்பு கடைக்காரன். அந்த கசாப்பு கடைக்காரன் அவ்வளவு அழகா யாத கீதைன்னு ஒண்ணு சொல்றார். யாருக்கு சொல்றாருனா ஒரு பிராமணருக்கு உட்காந்து சொல்லிட்டு இருக்கார், கசாப்பு கடையில கறியை வெட்டிட்டு பிரம்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அதனால பிரம்ம ஞானத்துக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிரம்ம ஞானம்ன்றது அடையணும்ன்ற தாபம் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அடைய முடியும். சின்ன குழந்தையா இருந்தாலும் பிரம்ம ஞானி ஆகலாம். நம்மாழ்வாரெல்லாம் குழந்தை தான், துருவன் இதனோண்டு பிள்ளைதானே, அவ்வளவு அழகா பிரம்ம ஞானம் அடைஞ்சுட்டான். அதனாலதானே அவ்வளவு அழகா 5 மாசத்துல அண்ணா ஆகாரத்தை மறந்துட்டு தியானம் பண்ணி பிரம்மத்தை பார்த்தான். அதனாலதானே குபேரனோட சண்டை போடும் பொழுது கூட சுவாயம்புவமனு சொன்னாரு, அடுத்த நிமிஷம் கோபத்தை விட்டுட்டான், சண்டையை விட்டுட்டான். அப்ப பிரம்ம ஞானம் அப்படின்றது பிரம்மத்தை பற்றிய ஞானம். பிரம்மம் எல்லா இடத்துலையும், பகவான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு உணர்ந்து அனுபவிக்கிறது பிரம்ம ஞானம். அதனால நான் சாதாரண ஆளு, எனக்கெல்லாம் பிரம்ம ஞானம் வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்ப டிவி எல்லாரும் பார்க்க முடியுமோன்னு மொபைல் போன் எல்லாரும் பேச முடியுமோன்னு. அதே மாதிரி பிரம்மமும் எல்லாருக்கும் சமம் தான். மொபைல் போன்ல ஆசை இருக்க மாதிரி பிரம்மத்து மேல ஆசை இருந்தா போதும். டிவியில ஆசை இருக்க மாதிரி பிரம்மத்து மேல ஆசை இருந்தா போதும். நகனத்துல இருக்கிற ஆசை மாதிரி பிரம்மத்துல இருந்தா போதும். மேக்கப் பண்ற ஆசை மாதிரி பிரம்மத்து மேல இருந்தா போதும். சாப்பிடுற ஆசை மாதிரி பிரம்மத்து மேல ஆசை இருந்தா போதும். தூங்குறது ஆசை இருக்க மாதிரி பிரம்மத்து மேல ஆசை இருந்தா போதும். பிரம்மத்து மேல ஆசை இருந்துடுத்தினாலே அந்த பரபிரம்மத்தை அனுபவிக்க முடியும். வேற ஒண்ணுமே ரூல் கிடையாது. பாகவதம் திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்றது. அதாவது அவமானம் வருதா, உடனே அவமானத்தை டைவெர்ட் பண்ணி பிரம்மத்துக்கிட்ட எடுத்துட்டு இவ்வளவுதான். குருவனுக்கு அவமானம் வந்துடுச்சு, நஷ்டம் வந்துடுது, அவமா டைவெர்ட் பண்ணிட்டா பிரம்மம் பக்கம் போ. அழகா நேரமெல்லாம் வேஸ்டா போயிடுதே நினைச்சா தேவபூதி பிரம்மத்துக்கிட்ட டைவெர்ட் பண்ணி விட்டுட்டா. கபிலாச்சாரியர் உட்கார்ந்து சாங்கிய யோகத்தை சொல்லி கொடுத்துட்டா. கஷ்டம் வந்துடுது, பூமி மூழ்கி கிடக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. பிரம்மதேவர் பிரம்மத்துக்கிட்ட மைண்ட் டைவெர்ட் பண்ணார். பூமியை தூக்கிறதுக்காக சுவாமி வராகவதான எடுத்துன்னு வந்துட்டார். வேதவியாசுக்கு அதிருப்தி வந்து கொடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. பிரம்மத்துக்கிட்ட மனசை டைவெர்ட் பண்ணார். நாரதர் வந்தார், பாகவதம் எழுதுன்னு சொல்லிட்டார். டேக் டைவர்ஷன், காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் ஆயுஷ் முழுக்க டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் டுவர்ட்ஸ் பிரம்மம். அவ்வளவுதான். நம்ம எல்லாம் மைண்ட் டைவெர்ட் ஆனா போது ஒரே டென்ஷனா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, சப்ரஷனா இருக்கோம் இல்லையா. ஒரே வழி டேக் டைவர்ஷன் பிரம்மம். அதுக்குதான் இத்தனை ஸ்லோகம், இத்தனை பூஜை, பாராயணம், சத்சங்கம், கோவில்கள், பஜனை, ஏகாதசி விரதம், எல்லாம் அதுக்குன்னா டேக் டைவர்ஷன். சுவாமி பக்கம் திரும்பு, சுவாமி பக்கம் திரும்பு, சுவாமி பக்கம் திரும்பு. நம்மளை திருப்பி விடுறது தான் இந்த பாகம். அதாவது அழகா ஒவ்வொன்னா சொல்லிட்டு வருது. துருவ சரித்திரம், துருவனுடைய அப்பா மோட்சம் அடைஞ்சு விடுறா, ஒவ்வொருத்தரா மோட்சம் அடையறா. துருவனுடைய சித்தப்பா பெரியப்பா பிரியவிரதன் உத்தானபாதம் பிரியவிரதன் பெரியப்பா அவரும் பகவத் தியானம் அடைஞ்சு விடுறா பிரம்மதேவன் உபதேசப்படி. இப்படி வம்சத்தெல்லாம் சொல்லிட்டு வரா. அந்த வம்சத்துல ஒவ்வொருத்தரா வரா, நிறைய பெரியவாள்லாம் வரா. அதுல பகவானே ஸ்வயம் பிதுமகா சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு ராஜாவா வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வறுமையில இருக்கிற பூமியை மீட்டு நல்வழிப்படுத்துறார். பக்தாளுக்கு மரியாதை கொடுக்கிறார், சத்சங்கத்துக்கு அதிகாரம் கொடுக்கிறார், ஜனங்களை தர்மத்துல ஈடுபடும்படியா பிரவர்த்திக்கிறார். அவர் ராஜாவா இருந்தாலும் பிரம்மஞானி ஆக முடியும் அப்படின்றத பிதுமகா சக்கரவர்த்தி நிரூபணம் பண்றார். இப்படி ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கா. அதுல வந்தவர் தான் பரத ராஜா. பரதன் ரொம்ப விசேஷமானவர். இன்னைக்கு பரத கண்டம் அப்படின்னா சொல்றோம்னா அந்த பரதராஜனை வச்சுட்டுதான் பரத கண்டம் அப்படின்னு. நிறைய பரதராஜா உண்டு. இந்த பரதராஜன் ரொம்ப விசேஷமானவர், ஆச்சரியமானவர், நல்ல பிரம்மஞானி, பகவத் தியானம் பண்ணக்கூடியவர், ஜனங்கள் எல்லாம் நல்லா ரட்சிக்கிறார். யார் யாருக்கு எப்படி எல்லாம் எந்தெந்த விதத்துல நடத்தணுமோ அந்த விதத்தை நடத்திட்டு இருக்கார். சந்தோஷமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். குடும்பம், மனைவி, குழந்தைகள் சௌக்கியமா இருந்தார். சௌக்கியம் அப்படின்னா ஒன்னே கஷ்டமே இல்லாம இருந்தார், கவலையே இல்லாம இருந்தா அர்த்தம் பண்ணிக்கப்படாது. நம்ம நினைச்சிருக்கோம் சுகமா இருக்காங்கன்னா அவளுக்கு வியாதியே வரல, வீட்டுல பிரச்சனையே வரல, கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வரல, அப்படி அர்த்தமே கிடையாது. இது எல்லாம் தாண்டி இது எல்லாத்தையும் மேற்கரிச்சு ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு பேர் தான் சௌக்கியம். சண்டையே வரலன்னா போர்டுச்சு, அப்புறம் வீடு வீடாவே இருக்காது. வீடு ரெண்டு படணும், ரெண்டு பட்டு அப்புறம் ஒன்னாகும். எல்லாமே செல்பேசி கேட்டா வச்சு நமக்கே போர்டு, இடம் எல்லாத்தையும் சொன்னாலே கேட்கறது, அப்புறம் டென்ஷன். அப்புறம் வாழ்க்கை ஒரு சேலஞ்சிங்கா இருக்க வேண்டாமா? சீரியலே எடுக்கணும், டிவி சீரியல். அம்மா நல்லவங்களா இருக்காங்க, அப்பா நல்லவரா இருக்காரு, குழந்தை நல்லவரா இருக்காங்க, இப்படியே ஸ்மூத்தாவே லைஃப் போயிட்டுதான். இந்த சீரியல் நன்னாலும் ஆஃப் பண்ணிடுவேன். நடுவில் ஒரு பிரச்சனை வரணும், புள்ள சொல் பேச்சு கேட்காம போகணும், அப்பா டென்ஷன் ஆகணும், அம்மா தலைவாட அடிச்சுக்கணும், அப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா சுபம்னு போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீரியல். அவ்வளவுதான் நம்ம லைஃப் தான் மெகா சீரியல். நிஜமாவே இந்த குழந்தைய பெற்றுக்கிறான் வலிக்கவே இல்லை, ஜாலியா பெற்றுக்கிறான்னா அம்மாலாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றேன்னு சொல்ல முடியுமா? பால் ஊட்டி தேன் ஊட்டி வளர்த்தேன்னு சொல்ல முடியுமா? தோல் மேலையும் மார் மேலையும் அது அடுக்குத்தானா வளர்றது அப்படின்னா அதுக்கு வெள்ளம் உண்டா? சில கஷ்டங்கள்னா சுவாரஸ்யங்கள், சுகமான சுமைகள் எல்லாமே அவசியம். வெயில் இருந்தா தானே நிழலுக்கும் ஏசிக்கும் மரியாதை. இல்லாட்டி இருக்கிற ஒரு வெள்ளம் உண்டா? யாரா ஏசி வாங்க போறோமா சொல்லுங்க? யாரா ஊட்டி இருக்கா ஏசி வாங்கி போட்டுக்க போறாள்? நான் ஒருத்தர் ஊட்டிக்கு போயிருந்தேன், நல்ல குளிரப்ப அப்படி நாங்க போயிட்டு இருக்கோம். அப்பதான் ஒரு சொல்லிட்டு இருக்கா கூட வந்துருவாங்க, அப்பா வெயில்ல இருந்தா நிழலோட அருமை புரியும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா குளிர்ல இருந்தா தான் வெயிலோட அருமை புரியறதுன்னு ரொம்ப பிராக்டிக்கலா அசந்து போய் நின்று அந்த குளிர்ல எங்கேயாவது சூடு கிடைச்சா தேவையான அந்த வெயில் வந்துது. அப்பாடா குளிர்லதான் வெயிலோட அருமை தெரிஞ்சதுன்னு சத்தியம். அத இப்படித்தானே பாத்துட்டு இப்படி பாக்குறது உண்டு. குளிர்ல வெயிலோட அருமை புரியறது. இந்த மழை காலத்துல சூரியன் வந்தா அப்பாடா இன்னைக்கா சூரியன் வந்தாரு ஸ்திரீகளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கா வெயில் வெயில கொண்டு துணியை காய வைக்கும். அந்த ஹீட்டர் உண்டு. வாஸ்தவம் அந்த மாதிரி வாழ்க்கையில நவரசங்கள். இப்ப நம்ம புது வருஷ படவு பண்றோம், யுகாதி பண்றோம்னாலே எல்லா ரசமும் சேர்ந்ததுதான வாழ்க்கை. அப்ப வாழ்க்கையில எல்லாமே இருக்கும். சுகமா இருக்கா சௌக்கியமா இருக்கான்னா என்ன வர்றதோ அதெல்லாம் அப்படியே ஏத்துக்கிறார்கள். அதை எந்தெந்த விதத்துல டீல் பண்ணணுமோ டீல் பண்றார்கள். அதையும் தாண்டி சமாதானமா நிம்மதியா சாந்தமா இருக்கிற பேர் தான் சௌக்கியமா வாழறதுன்னு பேர். அதுதான் வாழ்க்கை. மனசு அப்பாடான இருக்கணும். இப்ப நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் இருந்தா சந்தோஷமா தான் இருந்தா. அவளுக்கு என்ன பிரச்சனை வராம இருந்ததா? அவ குடும்பத்தை கஷ்டம் வராம இருந்தா? ஆனா அதையும் தாண்டி அவ தைரியமா இருந்தா, சிரிச்சுட்டு இருந்தா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தா, ஆரோக்கியமா இருந்தா. நல்லா நான் கண்ணால பாத்திருக்கேன். ஆனா அன்னைக்கு இருந்த அன்னைக்கு இத்தனைக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத பொழுதும் கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு ஒருத்தரையும் விட்டு கொடுக்காம கல்யாணத்துக்கு போவா. மாசா மாசம் கிடைக்காது நலம் நலமறி ஆகும்னு எழுதுவா. இப்ப போன் இருக்கு, பேசுறதுக்கு ஆளுக்கு ஆன டைம் இல்லை. வீட்டுல நாலு போன், அஞ்சு போன், எட்டு போன் வச்சிருந்தா ஆளுக்கு ஒரு போன், ரெண்டு போன் பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு. ஃபிளைட்டை பிடிச்சா ரெண்டு மணி நேரத்துல கங்கையை போய் பார்த்துட்டு வரணும், போகிறதுக்கு சமயம் இல்லை அப்படின்னு. அந்த காலத்துல இங்கேன்னு போவா கங்கா யாத்திரை. அந்த காலத்தை காசுக்கு போகணும்னா பெரிய கஷ்டம். இப்ப பிளைட்டை பிடிச்சா நேரம் போனா அழகா வாரணாசி கிடக்கிறேன்னு பார்த்துட்டு அஞ்சு நாள்ல டூர் போயிட்டு வந்துடலாம். சௌகரியங்கள் இருக்கு, ஆனா போகிறதுக்கான மனசு இல்லை. அப்ப வாழ்க்கைய புரிஞ்சு வாழணும். இந்த பரதர் அழகா புரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு சிட்டி வந்துடுத்து தானே ரிட்டையர் ஆகிறார். இந்த லைஃப்ல இந்த ரிட்டையர்மெண்ட் ஒண்ணு வச்சுக்கணும் நம்ம. நமக்கு எல்லாம் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா ஆபீஸ் ரிட்டையர்மெண்ட் மட்டும்தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் விஆர்எஸ் கொடுக்க பழகிக்கணும். பல சந்தர்ப்பம் விஆர்எஸ் கொடுக்கறதே கிடையாது. எத்தனை வயசானாலும் டிவிக்கு விஆர்எஸ்ஸே வரல. நானும் பார்த்துட்டேன், நானும் பார்த்துட்டு இருக்கேன். சில பேர் ரிட்டையர் ஆனவங்க டிவி பார்க்கணும், அதுக்கப்புறம் 20 வருஷம் ஓடியாச்சு. இது 80 வயசு ஆன பிறகு கூட டிவிக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிற விஆர்எஸ். நான் டிவி பார்க்கறது இல்லை. இன்னும் காஃபிக்கு விஆர்எஸ் கொடுக்கல, டீக்கு விஆர்எஸ் கொடுக்கல. நிறைய உண்டு. அவளுக்கு தெரியும் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்ன்றது சரீரம் போனா தான் நடக்கும் போல இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த விஆர்எஸ் கொடுக்கறதுன்ற வழக்கு வாலண்டரா எனக்கு இது வேண்டாம், வாலண்டரா வேணும்னு பல இடத்துக்கு போறோம். ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்துல விட்டுட்டு வரணும். இப்ப கொஞ்சம் பெரிய குழந்தையான பிறகு இந்த தாய் சொல்ல விட்டுடுறோம் பார்த்தல. அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையா விட பழகிக்கணும். இவ்வளவு ஏன் ராத்திரி நன்னா தூங்கிட்டு காத்தால விஆர்எஸ் கொடுத்துட்டு எழுதுக்கலாம்னு தோன்றதா? இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாம் தானே தோன்றது. அப்ப ஆட நன்னா தூங்கியாச்சு, இன்னைக்கு தூங்கி அது போதும். பரவாயில்ல, நேற்றையே ஒழுங்காக தூங்கல, இன்னைக்கு நன்னா தூங்கிப்போம் அப்படின்னு தான் இருக்கு. சரி இன்னைக்குதான், இன்னைக்கு உள்ள கடைசி நாளா இருந்தா என்ன பண்ண, சீக்கிரம் எழுந்துருவோம், இன்னைக்காவது பிரம்ம முகூர்த்தத்தை பார்க்கலாம்னு தோன்றது இல்லை. பரவாயில்ல விடு, அப்படிதானே தோன்றது. அப்ப ஒவ்வொன்றத்தையும் அப்படினும். பரதர் ரொம்ப தெளிவா இருக்கார். அழகா ஒரு சிட்டியில பிள்ளைய கூப்பிட்டார், ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொன்னார், எல்லாத்தையும் விட்டார், காட்டுக்கு கிளம்பிட்டார். அதுக்கு ஒரு தைரியம் வேணும் மனசுல. இந்தந்த விஷயங்களை நான் பண்ணியாச்சு, இந்தந்த கடமைகளை நான் பண்ணியாச்சு, இதுக்கு மேல இந்த விஷயத்துல நான் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம திரும்பி 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 எதையான ஒண்ணு பிடிச்சு உட்காந்து இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்னு பிடிச்சு உட்காந்து இருக்கும் எதையான ஒண்ணு. சரி எல்லாம் அப்பாடா என் கடமையை முடிஞ்சதுதான், உடனே பெயரன் பேசி அப்புறம் அதோட ஓடிட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொன்றத்திலேயே 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 மாட்டிண்டு 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 இன்னும் 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 சுழல் ஆழத்துல போனேன். நான் ஒருத்தர் ஒரு பாட்டியை தாத்தாவையும் பார்த்தேன். அவரோட அழகா அப்படி திடீர்தசம் திடீர்தசமா போவா. நான் அதெல்லாம் கேட்டேன், ஜாலியா போயிட்டு இருக்கு, பேரன் பேத்தி எல்லாம் அவள் தான் இருக்கா, எப்படி வந்துட்டு இருக்கேன்னா. அம்மா அப்படியே போயிட்டு இருந்தா எஞ்சர்மா என்னத்துக்கு ஆகுறது? அதனால அதுதான், என் பிள்ளையும் நான் வளர்த்தேன், அவன் பிள்ளையும் அவன் வளர்க்கட்டேன். எனக்கு என்ன, நாங்க ஊர்ல இருக்கும்போது குழந்தையோட விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா பக்தி தியானம் நாமஜபம் பாகவதம் இதான் முக்கியம். அவபாடு போயிட்டு இருக்கா, பசந்து போனேன். அவளுக்கு அந்த பேரன் பேத்திக்கிட்ட விருப்பு கிடையாது. இப்ப பசங்க மேல அவளுக்கு கோபம் கிடையாது. ஆனாலும் இந்தந்த எல்லைக்கு எதை வைக்கணும்னு அந்தந்த எல்லையில வச்சு நம்ம மனசை அப்படி ட்ரெயின் பண்ணணும். நம்ம எல்லாம் மனசு வசப்பட்டு ஓடிட்டு இருக்கோம். மனசு நம்ம வசப்படணும், நம்ம சொல்றத மனசு கேட்கணும். நம்ம சொல்றத மனசு கேட்டுடுத்துன்னா உலகமே நாம சொல்றத கேட்கும். நம்ம மனசே நம் வசம் இல்லை அப்படின்னா எதுவும் வசப்படாது. நம் மனம் நமக்கு முதல்ல வசப்படும். இந்த பரதராஜா அழகா ஜோர எல்லாத்தையும் விட்டார், காட்டுக்கு வந்துட்டார். வானப்பிரஸ்தம்னு பெயர். பிரம்மச்சரியம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்தம், சந்யாசம். பிரம்மச்சரியம்னா கல்யாணமாக அப்படி இருக்கிறது, கல்யாணமாய் குடும்பத்தில் இருக்கிறது கிரகஸ்த தர்மம். அதுக்கு அடுத்த ரிட்டையர்ட் லைஃப் வானப்பிரஸ்தம் இருக்கணும், ஆனா இருக்கப்படாது, ஒட்டாம இருக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், சன்னியாசம் கூட வாங்கிடல. அந்த வானப்பிரஸ்தம் இருக்கு பாருங்க, எல்லாருக்கூடியும் இருக்கணும், எல்லாருக்கூடியும் பழகணும், ஆனா எது மேலையும் பந்தம் இல்லாம இருக்கணும். ஓரளவுக்கு கலியுகத்துல இந்த வானப்பிரஸ்த ஸ்டேட்ல இருந்தது அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனைவி பக்கத்திலே இருந்தா அவ பாடு இருக்கட்டும் அப்படின்னு இருந்தா. சிஷியாலாம் கொண்டாடுறா, அவ பாடு கொண்டாடணும். குருட்டர் நிறைய பேர் கேவலப்படுத்தான், அவ பாடு கேவலப்படுத்தும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கலியுக சமீப காலத்துல இருந்த ஒரு வானப்பிரஸ்தர் பரமஹம்சர் அவர் பாடு இருந்தார், எதையுமே அவர் பாதிக்கவே இல்லை. அப்பதான் இங்கிலீஷ்காரன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தா நிறைய இருந்தது. ஆனா அவர் பாட்டுக்கு தன்னுடைய பகவத் தியானம்ன்ற ஒண்ணுத்துல மட்டும்தான் இருந்தார், அதை விட்டு கீழே இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும். அவர் ரொம்ப தைரியமான, ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனசு அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. ஜோரா அவர் பாட்டுக்கு இருந்தார், சன்னியாசமா நிறைய பேர் இருந்தார், நிறைய பேர் இருந்தார். சமீப காலம் அப்படின்னா காஞ்சி மகா பெரியவா, இன்னைக்கு எத்தனையோ சன்னியாசிகள்லாம் இருந்திருந்த நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆச்சரியம், ஒரு பாட்டுக்கு காட்டுல இருந்துட்டு ஹரிஸ்மரணை பண்ணிட்டு இருக்கார். அப்பாடா இவ்வளவு நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், யாருக்கு என்ன பண்ணணும் எல்லாம் யோசனை பண்ணி பண்ணிட்டு இருந்தார், கூடவே பக்தி நாமஜபம் அதையும் பண்ணிட்டு இருந்தார். இப்ப ஃபுல் ஃபிளெஜ்டா பக்தி, அதுக்காகவே எல்லாத்தையும் வந்துட்டு வந்துட்டார். சில சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்கள் ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணித்தான் ஆகணும். இன்னும் 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 தள்ளி போட்டே போக முடியாது, ஏன்னா மரணத்தை தள்ளி போட முடியலையே. மரணம் சிரிச்சா உட்கார்ந்து இருக்கு. இப்ப இதை போஸ்ட்பான் பண்றோம் அப்படின்னா மரணத்தை போஸ்ட்பான் பண்ண முடியும்னா மத்த எல்லாத்தையுமே நீங்க போஸ்ட்பான் பண்ணலாம். இதை போஸ்ட்பான் பண்ண முடியாத பட்சத்துல மத்த எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கிறது தான் உத்தமம். நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னா முடியாது. இன்னைக்கே 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 இன்னைக்கு அவ்வளவுதான். இன்று இப்பொழுதே தற்சணாத்து நன்றேசை இன்றேசை அப்படின்றோம். அதுவும் இப்பொழுதேசை எதிரா நன்று அப்படின்னா நம்ம ஆத்மாவுக்கு வேண்டியதான சத்விஷயங்கள்ல நாம ஈடுபடுறதுதான் நன்று. அதனால மத்தவாளை வெறுக்கிறோம் ஒதுக்கிறோம் அப்படின்னு இல்லை, எந்தெந்த எல்லையில எவ்வளவு தூரம் நிக்கணும்னு. சரியா அந்த குடிகாரன்லாம் இருக்கும், அவள்லாம் பார்க்கணும் கரெக்டா. ஒருத்தகிட்ட பணம் வாங்குற வரைக்கும் ஒட்டிப்பா, அந்த பணம் வாங்கின அவளை வீசி அடிச்சு போயிட்டே இருப்பான். அடுத்த வாட்டி அவளை பணம் கொடுக்கறதுக்கு கண்டுக்காம போயிட்டே இருப்பான். அது சரி தப்புன்னு சொல்றேன், அந்த மனசுல பெருச ஒரு பாதிப்பு இல்லாத பக்தி. உனக்கு புரியணுன்றதுக்காக அப்படி சொன்ன இது சரியான இது இல்லை சொல்றேன், அதாவது பெருசா அவனை அரட்டிக்கப்படாது. நம்ம எப்படி தெரியுமா அலையிறோம், நாய் மாதிரி அலையிறோம். இந்த நாய்க்கு ஒருவேளை பிஸ்கெட்டை போட்டோம்னா பின்னாடியே லோ 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 லோன்னு அலையிடும். கல் எடுத்து அடிச்சா கூட திரும்ப 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 ஓடிவிடும். அது மாதிரி இருக்கப்படாது. மனசுல எந்த எல்லையில எவ்வளவு தூரம் இருக்கணுமோ அந்த எல்லையில இருக்கணும். அது ஒரு சுகானுபவம். இந்த பரதர் அப்படி இருந்துட்டு இருக்கா, காட்டுல இருந்துட்டு இருக்கா. ஒரு நாள் ஒரு தியானத்தை இருந்தார், திடீர்னு எங்கிருந்தோ ஒரு சிம்ம கர்ஜனை, இந்த சிம்ம கர்ஜனையில ஒரு மான் பயந்து ஒரு கத்து கத்திச்சு. அதனுடைய அந்த மரண ஓலம் இல்லையா, என்னடா அது ஏதோ மான் பயந்து கத்துறது அப்படின்னு பார்த்தா நதிக்கரையில ஒரு மான், அது ஒரு கர்ப்பவதி மான், அது ஒரு துள்ளு துள்ளிச்சு இந்த சிம்ம கர்ஜனையில. அந்த சிங்கம் ஒண்ணும் பிடிக்கல, எங்கேயோ சிங்கம் கத்தினதுக்கு இதுக்கு பயம். அது அந்த சரீரத்தினுடைய சுபாவம். இதே மான் சரீரத்துக்குள்ள இருக்க ஆத்மா அடுத்த ஜென்மா சிங்கமா வந்தா பயப்படாது. இந்த சரீரத்துக்குன்னு ஒரு சுவாவம் உண்டு, ஸ்திரீ சரீரத்துக்குன்னு ஒரு சுவாவம், ஆண் சரீரத்துக்குன்னு ஒரு சுவாவம். இந்த சரீரத்துக்கு தன்மை உண்டு, பாம்புக்குன்னு ஒரு சுவாவம், சிங்கத்துக்குன்னு ஒரு சுவாவம், நாய்க்குன்னு ஒரு சுவாவம், அப்படி நிறைய ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சுவாவம் உண்டு. அந்த மாதிரி இந்த மான் எங்கேயோ சிம்ம கர்ஜனை பண்ண அதை கேட்டு ஒரு துள்ளு துள்ளிச்சு. துள்ளும் பொழுது அது வயத்துல இருந்து குட்டி நழுவி கீழே விழுந்துருச்சு, பிரசவம் ஆயிடுச்சு. உடனே அந்த மான் பயந்து போய் ஒரு குகைக்குள்ள ஓடிட்டு அங்கேயே செத்து விழுந்துருச்சு பயத்திலேயே. இந்த மான் குட்டி விழுந்தது பாருங்க, அது நதியில விழுந்து நதி அடிச்சுண்டு போகிறது. அப்பதான் பிறந்த குழந்தை நதியில விழுந்திருக்கு, அடிச்சுண்டு போகிறது, அது திணறது. இந்த பரதர் பார்த்தா, அச்சோ பாவம், புதுசா பிறந்த மான் குட்டி அம்மாவும் இறந்து போயிடுத்து, இப்படி நதியில போகிறதே இந்த ஜீவனை காப்பாற்றும், இந்த ஜீவ காருண்யம். இது கட்டாயம் பண்ண வேண்டியிருக்கு எல்லாருமே. இந்த ஜீவ காருண்யம்ன்றது அவசியம், நமக்கு அந்த கருணை இருக்கு. இப்ப ரோட்ல யாரும் நம்ம போயிட்டு இருக்கோம், திடீர்னு யாராவது மொபைல் போன் பேசிட்டே ரோட கிராஸ் பண்றோம், இப்ப அப்படிதான் கிராஸ் பண்றோம் முக்கவாசி பேர். நமக்கு பகீர்ன்றது, அந்த பக்கம் வண்டி வருதா, இந்த பக்கம் ஆள் வருதா, ஒன்னும் பாக்குறது இல்லை. ஏ போகாத, வண்டி வருது, கையை அவ கவனிக்கலன்னா கூட கையை முடிச்சு இழுப்போம், வண்டி வருது பாத்துக்கோ அப்படின்னு. என்ன பெரிய மொபைல் வேண்டி கிடக்கு அப்படின்னு திட்டும். அப்ப இந்த காருண்யம், ஐயோ அடிபட்டப்படாதே, கஷ்டப்பட்டக்கூடாதே, ஒரு துடிப்பு, ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட் இது. அந்த ஒரு மனிதாபிமானத்துல, அந்த காருண்யத்துல உடனே பரதர் போய் அந்த நதியில் நீச்சல் அடிச்சு அந்த மான்குட்டியை காப்பாத்தி, அதை அழகா தொடச்சி வச்சு, அதுக்கு சமாதானம் எல்லாம் சொன்னோன்னு, மான்குட்டி பாதா பாட நமக்கு யாரோ ரட்சகன் கிடைச்சான் அப்படின்னு அழகா அது செட்டில் ஆயிடுச்சு. இது பார்த்தா தாய்மான் இறந்து போயிடுச்சு, இது எதை பண்றதுன்னு சொல்லி அதை உட்கார்ந்து பொறுமையா வளர்த்துருக்க, வளர்த்திருக்க வேண்டாம் சமயத்துல அப்படி தோணி போயிடும். இந்த நாயை வளர்ப்போம், அது விட்டா தானாவே வளரும். அதை வளர்க்கறேன்னு இவாபடுத்துற பாடு, நாய் படுற பாடு, பெரிய கஷ்டம். நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலயுமே. ஒரு வளர்க்க ஆரம்பிச்சுட்டார், அது எப்பொழுதுமே ஏதான ஒண்ணத்துல நம்ம அப்படி கொஞ்சம் ஒரு எல்லையை தாண்டும் பொழுது நம்ப மாட்டின், நமக்கு இந்த எல்லை கோடு போட்டுக்கு தெரிய மாட்டேங்கிற, எந்தெந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் அவசியம். முக்கால் சந்தர்ப்பத்துல இந்த எல்லைக்கோடை தாண்டி போயிட்டு வருத்தப்பட்டு அப்புறம் ரிட்டர்ன் வருவோம், இனிமேல் உன் முகத்தையே முடிக்க மாட்டேன், இனிமேல் உங்ககிட்ட பேசினா பாரு. இந்த எல்லைக்கோடை தாண்டாமலேயே இருந்துட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் வரவே வராது. இந்த எல்லை அப்படி மாசத்துல 30 நாள் பார்த்தா 25 நாள் எல்லைக்கோடை தாண்டிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வருவோம், அப்புறம் சாரி சொல்லுவோம், அப்புறம் திரும்பி செட்டில் ஆகும். இப்படிதான் ஓடிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. இந்தந்த விஷயங்கள், இந்தந்த மனுஷன் இப்படி இப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த எல்லைக்கோடை தாண்டாத வரைக்கும் நமக்கு கவலை இல்லை. ஆனா தேவி ஏஷாம் குணமயி மம மாயா துரத்யயா, இந்த எல்லைக்கோடு தெரிய மாட்டேங்கிறது பாருங்க, வசமா போய் மாட்டின்றோம். பல விஷயங்கள் அப்படிதான் மாட்டின்றோம். இந்த டிவியில அப்படிதானே மாட்டிக்கிறோம், ஏதோ ஒண்ணு பார்ப்போம், பொழுது போகல சரி சும்மா போடுவோம், அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருப்போம், திருப்பி அதையே பார்ப்போம். ஒரு 3 நாள் பார்த்தோம்னா 4வது நாள் அந்த டைம் தானாவே பழகி போயிடும், உடம்பு கண்ணல் பார்க்கலாம் அப்படின்னு. 5வது நாள் நன்னாத்தான் இருக்க போவதற்கு அப்படின்னு போனோம். 6வது நாள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது நமக்குன்னே ஒரு 4-5 மனுஷன் இருக்குது பாக்குறவா இருப்பா, இது ரொம்ப நல்லா பாடு என்ன நீ பாக்குறியான்னு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது எப்படி இப்படி இப்படி அது உள்ள போய் மாட்டேன்டு வெளில வர முடியாம நமக்கே தெரியாது இது அவசியம் இல்லைன்னு. அப்புறம் ஒரு சமாதானம் சொல்லிப்போம், நான் நிறைய பாக்குறேன், இந்த 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும்தான், இது ஒண்ணே ஒண்ணுதான் நான் பாக்குறேன் அப்படின்னு. அந்த ஒண்ணுத்துக்காக எவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்றோம்னு தெரிய மாட்டேங்க, எத்தனை நல்ல விஷயங்களை இழக்கிறோம்னு நமக்கு புரியறதில்லை. நான் கண்டதெல்லாம் ஒண்ணும் பாக்குறது, இது கண்டதா இல்லையான்னு மத்தமா முடிவு பண்ணும். இப்ப குழந்தை கார்டூன் வர எதுக்கு எவ்வளவு தான் கார்டூன் பாக்குறேன் அப்படின்னு, அதுக்கு அது பிடிச்சிருக்கு, அது நமக்கு பிடிக்கல, அவ்வளவு நமக்கு பிடிச்சா கார்டூன் பார்ப்போம், நமக்கு கார்டூன் பிடிக்கல, நமக்கு வேற ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு. சீரியல் பேர்லாம் சொல்லப்படாத கஷ்டம், எனக்கு கஷ்டம், அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, எதை பார்த்துட்டு இருக்கோம். இப்பயும் சொல்றேன், இது பாக்குறது பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை, ஒரு எல்லைக்கு மேல் அதில் நீங்கள் உங்களை இழக்கும் பொழுது பிரச்சனை. பாக்குறதுனால இப்ப நிறைய பேர் அந்த சென்சார் போர்டுல இருப்பா, சினிமா பிலிம் சென்சார் போர்டுல இருப்பா, எல்லா படத்தையும் அவ பார்த்து சர்டிபிகேட் கொடுக்கணும், சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக பார்ப்பா, அதுக்கு மேல ரொம்ப டீப்பா அதுல போகவே மாட்டான். இந்த படம் பார்த்தாலும் இந்த சீன் தான் இருக்கக்கூடாது, இவ்வளவுதான் கட் பண்ணிட்டு. இந்த அம்பையர்லாம் இருக்கா பாருங்க கிரிக்கெட்ல, சிக்ஸ்னா சிக்ஸ் கை காட்டணும், நோனா நோன் கை காட்டணும். ஃபோர் அடிச்சுனா அம்பையர் கை தட்டினா போச்சு, அம்பையரா இருக்க லாய்க்கு இல்லை, அம்பையர் இருக்கா பாருங்க ரசிப்பா. ஆனா அந்த ஒரு எல்லை கோட்ல நிக்கிறா பாருங்க, சிக்ஸ்னா சிக்ஸ், நோ பால்னா நோ பால், முகத்த எக்ஸ்பிரஷனே இல்லாம நிற்பான். இல்ல விஜிபியில வந்திருப்பான் சிரிப்பாங்க, அந்த மாதிரி தேவையே நிற்பாவா. அந்த விஷயத்துக்காக மட்டுமே அதை பாக்குறான், அதுக்கு மேல அதுல உள்ள நுழையறதே கிடையாது. இன்னொரு கூட்டம் ஒன்று, கமெண்டேட்டர் நிறைய பேர் கிரிக்கெட்டே விளையாடிக்க மாட்டான், உட்காந்து அப்படி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பான். நம்மளால ரெண்டாவது கேட்டகிரி, இந்த கிரிக்கெட்டே விளையாடாம கிரிக்கெட்டே தெரியாம உட்காந்து அப்படி ஓடி இருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இவையே இப்படி பண்ணா, இவ ஒழுங்கா பாடி இருக்கலாம். உங்களை யாரா போய் பாட வேண்டாம் யாராவது சொன்னமா, எல்லாம் பாத்ரூம் சிங்கரா உட்காந்துட்டு எங்கேயோ பாடுற வேலை பார்த்து இப்படி பாடி இருக்கலாம், இது சரி இது தப்பு, இந்த ஓட்டிங் நமக்கு இங்க ஓட்டு போட்டுருக்கேன் எமதப்ப ராஜா, ஆ ரைட்டு, இந்த பாவத்துக்கு 100 ஓட்டு போடு, இந்த பாவத்துக்கு 5000 ஓட்டு போடு, எஸ்எம்எஸ் போடு, எதை வேணா போடு, கடைசியில் நடக்கத்த ஒரு 50 ஓட்டு போடு அப்படின்ற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம நாம போய் மாட்டிக்கிறோம். பரதனும் இப்படியே மாட்டிக்கிட்டான். இந்த மான் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை இழக்கிறதுன்னு பேருதுக்கு, நான் என்ன இழந்துட்டேன்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு தெரியாமலேயே நாம் நம்மை இழந்துருக்கோம், நம்முடைய ஆயுஷ இழந்துருக்கோம், வாழ்க்கை இழந்துருக்கோம். ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் கழிந்தன விழுந்த அன்னாள்கள் அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். இப்படி போயிடுறது, திரும்பி பார்க்கறதுக்குள்ள நேரம் முடிஞ்சு போயிடுறது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி இந்த பரதர் கொஞ்சம் கொஞ்சமா ஹரிஸ்மரணையா விட்டார், மான வளர்க்க ஆரம்பிச்சார். சரி, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்த்த ஆசையை விட்டுருக்கலாம், அதுக்கு புல்லெல்லாம் மேய தெரிஞ்சாச்சு, தன் இனத்தோட சேர்றதுக்கு தெரிஞ்சாச்சு. இருந்தாலும் இவர் தன் ஆசையில் அதை பிடிச்சு வச்சிருந்துச்சு, அதுதான் நிம்மதிகள், அதோட சுதந்திரத்தையும் எடுத்து அது போகாதே போகாதே பிடிச்சு வச்சுட்டு அது மடியில வச்சுட்டு இவர் புல்ல ஊற்றார், அது புல்லு குதிச்சு ஓடி இருக்கு, அதுக்கு புல்லு மேயிற வயசு ஆயிடுச்சு, அது தானா போய் சாப்பிடறத பிடிச்சு உட்காரு, நான் தரேன் உனக்கு இப்பெல்லாம் என்னால ஆசையே இல்லை, நான் கொடுத்தா சாப்பிட குழந்தைங்க பெருசாக பெருசாக அம்மாக்கெல்லாம் ஒரு துக்கம் வரும், இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே சொல்றது இல்லை. இது 3 வயசா இருக்கும்போது அம்மா சூசு ஸ்கூல்ல போனேன்னு சொல்லணும், 10 வயசு ஆன பிறகு நீங்க ஸ்கூல்ல சூசு போனேன்னு சொன்னா ரொம்ப கன்றாவியா இருக்கும். எந்தெந்த ஸ்டேஜ்ல எதை விடணும் விட்டுட்டு போயிட்டே இருக்கும், இவர் லெவலுக்கு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகவே குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, குழந்தைகளோட துக்கம் இப்பதான் வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டா. ஆனாலும் ஒரு சின்ன மான் மேல வச்ச அபிமானம் எல்லாத்தையும் தள்ளிட்டு போச்சு, இழந்து 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 ஒரு ஸ்டேஜ்ல ஹரிய தொலைச்சுட்டா. அதுக்குதான் நாங்கெல்லாம் பதறணும், இப்படி போயிட்டு இருக்காள் அப்படி போயிட்டு இருக்காள். ஒரு எல்லைக்கு மேல சில பேர் ஓவர் என்தூசியாஸ்டிக்கா ஏதாவது விஷயத்துல இருப்பா, அது என்ன ஆகுறதா, ஒரு ஸ்டேஜ்ல அவ தன்னையே இழக்க போறா அப்படிங்கும் பொழுது மனசு பதறது. அது மாதிரிதானே சங்கரர் சொல்றார், நகி நகி ரக்ஷதி துக்ருஞ்சுக்கரணேன்னு சார். ஒருத்தர் அழகா சம்ஸ்கிருதம் கத்துக்கிறார் பகவத் விஷயத்துக்காக, அப்ப பார்த்தா ஐயோ இவர் சம்ஸ்கிருத வியாக்கரணத்தை உணர்ந்துட்டு இருக்காரு, சம்ஸ்கிருதத்தோட இலக்கணம் வியாக்கரணம் எதுக்கு அப்படின்னா பகவத் விஷயங்கள் அனுபவிக்கிறது அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இந்த வியாக்கரணத்தை எட்டு புரிஞ்சுக்கிறேன் எட்டு புரிஞ்சுக்கிறேன் எட்டு புரிஞ்சுக்கிறேன் இதை போய் நிற்று பண்ணிட்டு இருக்காரு, இதை விட பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் எல்லாமே சொல்லணும். எதுவா இருந்தாலும் ஒரு எல்லையை தாண்டும் பொழுது நமக்கு பிரச்சனை தான், பிரம்மத்தை தவிர எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜை தாண்டும் பொழுது ஒரு பயம் கேரண்டியா. இந்த குழந்தைகள் அப்படிதான், சாக்லேட் ஒரே ஒரு சாக்லேட் தான், ரெண்டே ரெண்டு சாக்லேட் தான் அப்படின்னு சொல்லும், நிறைய சாத்து அப்புறம் தொப்பையை வலிக்கிறது அப்படின்னு. இதே மாதிரிதான் நம்ம ஆத்மாவை தொலைக்கிறோம், நஷ்டப்படுத்திக்கிறோம். பரதர் தொலைச்சுட்டார், ஹரிய தொலைச்சுட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஹரிக்காக வந்தவர் ஒரு மானுக்காக ஹரிய தொலைச்சுட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு தொலைச்சுட்டார். அந்த மானையே நினைச்சு 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 வாழ ஆரம்பிச்சுட்டோம். அதாவது ஒரு ஸ்டேஜ்ல இது சுகம்னு தோணி போயிடுச்சு. இப்ப டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து 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 ஏதான ஒரு பொருளை பார்த்து சரி இது வாங்கி பார்க்கலாம்னு ஒரு நாள் தோணி போயிடுறது பார்த்தா அது நமக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, தோணி போயிடுறது இல்லையா, அதுக்கப்புறம் அதை வாங்குறோம், அப்புறம் பிடிக்கிறது ஏதோ மாதிரி பண்ணி கடைசியில் அதுக்கு அடிமையாயிடுறோம் பார்த்தா. சில பேர் டூத்பேஸ்ட் ஸ்டேஷன் இருக்கும், வெளியிடங்கள் போய் ஏதோ ஒரு டூத்பேஸ்ட் தேய்க்கலாம்னு போனார், அந்த டூத்பேஸ்ட் இருந்தா சௌகரியம் அப்படின்னு கேட்கப்படுறது. அதே 32 பல்லு தான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, அதே பாழாம ப்ரஷ் வச்சுதான் தேய்க்கணும், திரும்பி சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளவுதான். ஆனா அப்ப கூட அந்த அந்த ஒரு சின்ன ஒரு டூத்பேஸ்ட் வரைக்கும் ரொம்ப நம்ம தேவையில்லாம இப்ப எங்கெல்லாம் மாட்டிக்கிறோம்னு பாத்துக்கோம். சில பேர் ட்ரெயின்ல அந்த பர்த்ல படுத்துப்பா, அது இந்த பெங்களூர் ட்ரெயின்ல பாக்கணும், வண்டி கிளம்புறதே 11:30 கிளம்புவான், காத்தாலும் 4 காலத்துக்கு இறக்கி விட்டுருவான். இதுக்கு இவன் அந்த பெட்டை ரெடி பண்ணி அதை செட்டில் ஆகி அவ படுக்கிற பார்க்கணுமே என்னமோ 50 வருஷம் அங்கேயே பெட்டிடம் இருக்கிற மாதிரி பண்ணுவான், அப்படி செட்டில் பண்ணிட்டு இருப்பான். ஏதோ வந்தோம் படுத்தோம் கடகடகடம் போயிட்டு இருக்க வேண்டாமா, ரொம்ப அபிமானத்தை மாட்டிக்கும் பொழுது நம்மளை இழந்துட்டோம். பரதர் இழந்துட்டார், ஹரி பார்த்துட்டே இருக்கான், சொல்லிட்டு இருக்கான். என்ன ஞாபகம், ஹரி வந்து நம்மளை தடுக்காம இல்லவே இல்லை. பகவான் சர்வஜ்ஞனா இருக்கான், சர்வரக்ஷகனா இருக்கிறதுனால வேண்டாம் 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 ஒவ்வொரு சந்தர்ப்பமா காற்றா. இந்த மானே இவர் சொல்ல சொல்ல கூப்பிடாம ஓடுறது, அப்பயாவது விட வேண்டாமா? சரி அப்பயும் விட மாட்டேங்கிறார், திரும்ப திரும்ப பிடிச்சு வச்சுக்கிறார். பல விஷயங்கள் பகவானா நம்ம கிட்ட பிடுங்கினாலும் திரும்பியே நம்ம பிடிங்கன்னு வச்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம், பண்ணி பண்ணி ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்துட்டா. ஹரி மட்டும் இப்படி பார்த்துட்டே இருக்கான், சாட்சியா பார்த்துட்டே இருக்கான். இந்த மானை நினைச்சு 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 இவருக்கு அந்திம காலம் வந்துடுத்து உயிரையும் விட்டார். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவயேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவித. இறக்கும் பொழுது யார் எதை நினைத்துக் கொண்டு இறக்கின்றார்களோ அவர்கள் அதையே அடைகின்றார்கள் அப்படின்னு பகவத்கீதையிலே பகவான் சொல்றார். அதுபோல அடைஞ்சுட்டார் பரதர் மானா பறந்துட்டார். ஜெய விஜயா சாபத்தினாலதான் கீழே இரண்யாக்ஷன் இரண்யகசிபுவா வரா. ஆனா பகவான நினைச்சுட்டே விழுந்தா வர்றோம், திரும்பி பகவானே அடைஞ்சா ரொம்ப அழகா சுத்தி அடிச்சு. இவர் மானா பறந்துட்டார், மானா பிறந்து சௌக்கியமா அழகா அபாடான். அப்ப ஒரு மான் மேல வச்ச அபிமானம் இவர் எவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. நீங்க எது மேல ஆசை வச்சிருக்க நீங்க பாத்துக்கோங்க, அத்தனை ஜென்மா இருக்கு. அது கிளியா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், மயிலா இருக்கட்டும், எதாவானா இருக்கட்டும், அத்தனை ஜென்மா சுத்தி அடிக்கணுமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆசையா இருக்கலாம் இருப்போப்பா, யாரும் வேண்டாம் சொல்லவே இல்லை. ரோஜா செடி நின்னா இருக்கே அப்படின்னா பகவான் சரி ஒரு ஜென்மா ரோஜா செடியா நில்லுன்னு எடுக்கும் தேவையா? இந்த மாமரம் நின்னா காய்க்கிறது, இந்த மாங்காய் சாப்பிட்டா இந்த மாங்காய் சாப்பிடறதுக்காக ஒரு ஜென்மா. அப்புறம் ரொம்ப ஒரு எல்லையை தாண்டவே கூடாது, ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். மானா பறந்துடு, தன்னையே மறந்தாச்சு. ஆனா பகவான் பார்த்தான், அவன் மறக்கிறது இல்லை, மறக்கிறதே இல்லை உள்ளுக்குள்ளேன்னு பகவான் சொல்லிட்டான். ஹே பரதா, ஒரு மான் மேல வச்ச அபிமானத்தினால இப்ப நீ மான் செல்லி தடைஞ்சுட்டாயிடா, நான் உன் கூடவே இருக்கேன், அபிஜாத சகா நீ புரஞ்சனண்டா அப்படி ஆயிட்டேடா. உடனே மானுக்கு ஞானம் வந்துடுத்து. அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னா, கலியுகத்துல எத்தனையோ மிருகங்கள்லாம் பக்தி பண்ணி பகவான் அடைஞ்சதுன்னு காண கிடைக்க. குருவாயூர் கேசவன், குருவாயூர்ல கேசவன்ற ஒரு யானை இருந்தது, குருவாயூர்ப்பனுக்காகவே இருந்தது. ஏகாதசி அன்னைக்கு குருவாயூர்ப்பன் முன்னாடியே பிள்ளரி நமஸ்காரம் பண்ணி உசிர விட்டது. இன்னைக்கும் கும்பளா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு காசர்கோட் கேரளா ஜில்லால, அனந்தபுரா அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். நாங்களூர்லேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காசர்கோட் அந்த இடத்துக்கு பெயர். அந்த இடத்துல வந்து ஒரு ஏரி உண்டு, அந்த ஏரியில ஒரு கோவில் இருக்கு. அங்க அனந்த பத்மநாபர், ஆனா உட்கார்ந்ததுக்கு அனந்த பத்மநாபர், படுத்ததுக்கு அனந்த பத்மநாபர் கிடையாது. அந்த ஏரி குளத்துல ஒரு முதலை இருக்கு, அந்த முதலைக்கு பேர் பபியா அப்படின்னு பெயர். அது எதையுமே சாப்பிடாது, சுவாமிக்கு நிவேதனம் பண்ண அன்னம் மட்டும்தான் சாப்பிடும். எங்கேயாவது முதல்ல மாமிசம் சாப்பிடாம இருக்குமா? இந்த முதல்ல சாப்பிடாது. அது பாட்டு அலையும், அந்த குளத்துல இருக்க மீன் கூட சாப்பிடாது. எத்தனையோ பேர் குளத்துல இறங்கி குளிப்பா, யாரும் இது வரைக்கும் அட்டாக் பண்ணதில்லை. அதுக்கு ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்கு, அதில் போய் உட்காந்துக்கும், அவ்வளவுதான், அப்படியே கிடக்கும். நான் பக்கத்துல போய் போட்டோ எடுத்திருக்கேன், ஒரு மூன்று அடி டிஸ்டன்ஸ்ல நான் அப்படி நின்றுட்டு போட்டோ எடுத்திருக்கேன். எங்கேயாவது பாஞ்சு வந்தா ஆதி மூலமே கட்டலாம்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் வரல. நானும் என்னமோ பண்ணி பார்த்தேன், எப்படியாவது வெளில கொண்டு வந்து ஒரு பாய் பாயறதா பார்த்தேன், அசரவே இல்லை. உன்ன மாதிரி எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் போடா அப்படின்னு. அவ்வளவு இடி முதலைன்னா சும்மா இருக்காது, இத்தனைக்கு நான் நாலஞ்சு பேர் நின்று நின்று பார்த்துருவோம். நான் அது உள்ள படுத்துட்டு அது உள்ள தலையை விட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கேன், ஒண்ணுமே பண்ண அசராம இருக்கு. இன்னி வரைக்கும் காத்தால பகவானுடைய பிரசாத அண்ணம் மட்டும் சாப்பிடும். இந்த பட்டர் கூப்பிடுவார், வரும் பபியான எங்க இருந்தோ வரும், வாயை திறக்கும், இந்த வாய்க்குள்ள போய் கை விட்டு போடுவாரு. கேட்கறது நமக்கு பயமா இருக்கு. அழகா போடுவார், சாப்பிட்டு பாட்டுக்கு போயிடும். சத்தியமா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி உத்தமமான ஜந்துக்கள் பக்தி பண்றதுன்னு இருக்கு. ரசிக முராரின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு யானைக்கு உபதேசம் பண்ணா கரெக்டா அந்த யானை ஏகாதசிக்கெல்லாம் விரதம் இருக்கும். அழகா பூஜை பண்ணும், ஜோரா பகவானுக்கு ஆரத்தி எல்லாம் காட்டும். சில சர்க்கஸ் எல்லாம் வச்சிருப்பா, இந்த யானையை ஒரு சிவலிங்கத்துக்கு கொண்டு வரும், யானையே பூஜை பண்ணும், யானையை ஆரத்தி காட்டும், அதோட முடிச்சிருவா சர்க்கஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஜந்துக்கள் பூஜை பண்றதுன்னு உண்டு. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா ஆந்திரால ஏதோ ஒரு இடம் பேர் மறந்து போயிட்டு இடம் படிச்சேன் இப்பதான், கரெக்டா பிரதோஷ தண்ணிக்கெல்லாம் ஒரு பாம்பு வந்து அழகா வில்வ இலையை கொண்டு வந்து சிவலிங்கத்து மேல போட்டுட்டு அங்கேயே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் போகும். இன்னி வரைக்கும் நடக்காது, இன்னி வரைக்கும் அதான் டெய்லி ரொட்டீனா வந்துட்டு திருக்கழுக்குன்றான். இப்பதான் வரதில்லைன்றா அந்த கழுகு கரெக்டா வந்துடும்ன்றான். இந்த மாதிரி நிறைய இடங்கள், நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் பாரத தேசத்துல நடந்துட்டு தான் இருக்கு. பத்மநாபருக்கு ஒரு யானம் உண்டு, பிரியதர்ஷினின்னு பேர். அது பத்மநாபருக்கு நடக்கிறத பார்க்கணும், ஆச்சரியமா நடக்கும் முடியும். அதனால நிறைய இருக்கு, நிறைய இடங்கள்ல இன்னைக்கும் அதிசயமா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. ஆந்திரால கூட ஏதோ ஒரு கோவில்ல ஒரு வராகம் வந்து அந்த பெருமாள் கோயில் சுத்தின்றே இருந்தது, அது பாட்டுக்கு ஹவர்ஸ் சுத்தின்றே இருந்தது. நிறைய நடந்துருக்கு இந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு மானா இருந்த பொழுதும் பகவான் ஞாபகப்படுத்திட்டான், அழகா பார்த்தாரு, தன் கூட்டத்தை விட்டார், திரும்பி பூர்வ ஜென்மத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து தபஸ் பண்ணாரோ அந்த இடத்துல வந்தார். பூர்வ ஜென்மம் ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஏதோ ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இப்ப எவ்வளவு வயசோ அத்தனை வயசுக்கு முன்னாடி உங்களுடைய பூர்வ ஜென்மம். உங்களுக்கு 35 வயசு அப்படின்னா 35 வருஷத்துக்கு முன், 75 வருஷத்துக்கு முன், 15 வயசுனா 15 வயசுக்கு முன், இவ்வளவுதான் பூர்வ ஜென்மான. ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிகால மனிதன் மாதிரிலாம் போவே வேண்டாம், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவுதான். இவர் மானா பிறந்தா கொஞ்சம் வருஷத்தே பகவான் சொல்லிட்டா உடனே திரும்பி தன் எந்த இடத்துல தவம் பண்ணாரோ அந்த இடத்துக்கு வந்தார். மானாகவே இருந்துட்டு பக்தி பண்ணார், சுகமா பக்தி பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு இருக்க, சௌக்கியமா மானா இருந்துட்டு அவர் பாட்டுக்கு அந்த தியானம். மற்றவாளுக்குலாம் அது தெரியலை. இன்னைக்கு திருப்பதி எல்லாம் போனா நிறைய மான்லாம் உண்டு, அதெல்லாம் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ண. அப்பதான் திருமலையில் எடுக்க முடியும். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்ற குலசேகர ஆழ்வார் ஒரு 10 பாசனம் திருமலை மகாத்மியத்தை பத்தி சொல்லும்போது சொல்றார், ஊனேறு செல்வத்து உடல் திறறி யான் வேண்டேன் ஆனேறு ஏழு வென்றான் அடிமை திறமல்லா கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், திருமலையில ஒரு நாரைன்ற பறவையா இருந்தா போதும், மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே, ஒரு மீனா இருந்தா எனக்கு போதும். அவ்வளவு சொல்ற செண்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே, செண்பகமரமா நின்னா போதும்னு சொல்லி படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா உன் கோயில் என் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரம் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அதுதான் கோவில்கள்லாம் குலசேகரன் படி அப்படின்னு பெருமாள் கோவில். அந்த மாதிரி இவர் மானாக இருந்துண்டு அப்படியே பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்க நிறைய நான் பார்த்திருக்கேன். பன்றீபுரம் எல்லாம் போனோம்னா ஆச்சரியமா நிறைய யோகிகள்லாம் நாய் வேஷத்தாலே நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். இப்ப கூட அகோபில போனோம், அங்க கூட ஒரு யோகி நாய் வேஷத்தை அப்படி அமைஞ்சிருக்காரு, எங்களுடைய ஒரு இந்த அதுக்கப்புறம் நீங்க போகணும்னு அதுக்கப்புறம் போனார். நான் எங்க போன நிறைய இடங்கள் நான் பார்த்திருக்கேன். சைத்திரி மகாபிரபுவோடைய பக்தர் ஒருத்தர் இருந்தார், சிவானந்த சேன் அப்படின்னு, அவர் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல இவாள்லாம் மாயாப்பூர் நவத்வீபம் போறா, இந்த நாய் இவர் கூடவே வந்துடுத்து சரின்னு சொல்லி இந்த நாய் அழிச்சுட்டு போற ஓடத்துல உட்கார வச்சு பக்தாரோட போற, பக்தர்கள் பஜனை பண்ணி உட்காந்து கேட்டுட்டே இருக்கு, தலையாட்டிட்டு வாழாட்டிட்டு பக்தர்கள் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அழகா ஆகாரம் கொடுப்பா சாப்பிடும். ஒரு சிட்டியில என்ன ஆச்சுன்னா நிறைய நதியை கடந்து கடந்து வர வேண்டியிருந்தது. இப்போ ஒரு இடத்துல அந்த நாயை விட்டுவிட்டு அங்கேயோ இவாள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டா, சரி சொல்லி கடந்து வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு. இவாள்லாம் அழகா பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல சைத்தன்ய மகாபிரபு இருந்த சமயம் இவாள்லாம் வந்துட்டா, சைத்தன்ய மகாபிரபு இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தா இவாளுக்கு முன்னாடி அந்த நாய் வந்து சைத்தன்யர் மடி மேல உட்கார்ந்துட்டு இருந்து ஓடி வந்து எப்படி வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கே வரது, வெரி ஃபர்ஸ்ட் டைம். அது என்னன்னா அது சைத்தன்ய மகாபிரபு தெரிஞ்சு வந்துடுத்து பாருங்க, இவெல்லாம் யார பேசிட்டு இருக்காரு அதுக்கு புரிஞ்சு கொடுத்து. அது ஆத்மா தானே, சரீரம் வேணா நாய், சரீரம் வேணா பாம்பு, சரீரம் வேணா மான், சரீரம் வேணா சிங்கம், ஆனா ஆத்மா நம்மெல்லாம் கூட நாயா இருந்திருக்கும். சமயத்தில் திட்டுவோம் நாயே திட்டுவோம், சமயத்தில் எருமைன்னு நமக்கெல்லாம் வேற ஒரு அபிமானம் உண்டு. ஏன் நம்மெல்லாம் அதுவா இருந்திருக்கும், கொசுவா இருந்திருக்கும், நாயா இருந்திருக்கும், மீனா இருந்திருக்கும், தண்ணியா இருந்திருக்கும், பறவையா இருந்திருக்கும், ரொம்ப அசிங்கமாலாம் இருந்திருக்கும். ஏதோ இப்ப மனுஷால ஆயிட்டோங்கிறத ரொம்ப பெருசா நினைச்சுக்க வேண்டாம். ரொம்ப கீழே 84 லட்சம் விதமான சரீரங்கள் எல்லாத்தையும் சுத்தி அடிச்சு திரும்பவும் மனுஷ ஜென்மம். பரதர் மானா பிறந்துட்டார், மானா இருந்து பக்தி பண்றார், அந்த மான் சரீரமும் முடிஞ்சது. பகவான் திரும்ப உடனே அடுத்த ஜென்மா உடனே திரும்பி அடுத்த சான்ஸ் கொடுத்துட்டான். உடனே எல்லாம் மனுஷ ஜென்மா கிடைக்காது. மானா இருக்காரு இல்லையா, சமயத்தை என்ன மானை வந்து ஒரு சிங்கம் அடிக்கும், இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தா தெரியும். அப்ப இந்த மான் நினைக்குமா நீ நடிச்சுட்டு இல்ல இது உன நான் அடிக்கணும் அப்படின்னு நினைக்குமா, இந்த மான் சிங்கத்தை நினைச்சுன்னு உசுர விட அது திரும்பி சிங்கமா பிறக்கும், சிங்கமா இருந்து ஒரு மான் அடிக்கும், திரும்பி இந்த மான் நினைக்கிறது இல்லையா, இப்ப சிங்கமா இருந்தது மான் ஆகும், இது மான் சிங்கமா மாதிரி எது அடிக்கும், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆண் சிங்கமும் சண்டை போடுற ஒரு பெண் சிங்கத்துக்காக, அப்புறம் பெண் சிங்கமா பிறக்கும், இந்த அசிங்கமா பல சிங்கமா சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான், சுத்தி 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 மேலே என் கீழியமா சுத்தி கடைசியில மனுஷ ஜென்மா பகவானா கிருப பண்ணி கிடைக்கும். அறிது அறிது மானிடராய் திறத்தல் அறிது துர்லபம். சுத்தி அடிச்சு நானே இவருக்கு பாக்கியம், பரதனா இருந்தார் மானா பிறந்தார், திரும்பி அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மா பகவான் டக்குன்னு கொடுத்துறான், சரி பரவாயில்ல ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டான். ஒரு பிராமணனுடைய இரண்டாவது மனைவிக்கு ட்வின்ஸ்ல ஒருத்தரா பிறந்துட்டார் இந்த பரத. ஜடம் பிறக்கும் பொழுதே பகவான் அந்த ஞானத்தை கொடுத்துட்டான், நீ ரெண்டு ஜென்மம் வீணடிச்சுட்டாய், தஸ்மா ஜாகிரத ஜாகிரதான் பகவான். மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மா ஜாகிரத ஜாகிரத அப்படின்னு சொல்லிட்டான். அதெல்லாம் பார்த்தா வாயே திறக்கப்படாது, யார்கிட்டயும் மாட்டிக்கப்படாது, யாரும் தன்னை கொண்டாடக்கூடாதுன்னு தீர்மானத்தில் வந்துட்டார். கொண்டாடினா தானே மாட்டிக்கணும், கொண்டாட்டம் தான் நம்மளை கீழே தள்ளி விடுறது, யாரும் நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு பைத்தியம் மாதிரி இருக்காரு. ஜடம் மாதிரி இருந்தார் இந்த ஜென்மால, ஜடம் மாதிரி இருந்தார். ஒரு ஜென்மாவுக்கு முன்னாடி பரதனா இருந்தார், ரெண்டு சேர்ந்து ஜடபரதன ஆயிட்டார், நல்லவேளை ஜடமான் பரதன் ஆகல, ஜடபரதன் ஆயிட்டார். அப்பா பார்த்தா குழந்தைக்கு ஊமை போல இருக்கு, குழந்தைக்கு காது கேட்கல போல இருக்கு, குழந்தைக்கு புத்தி குறைவு போல இருக்கு அப்படின்லாம் நினைச்சுட்டா. ஆனா இவர் பிரம்ம ஞானியா இருந்தார் சத்தியமா. இன்னைக்கும் சில குழந்தைகள்லாம் நான் பார்த்திருக்கேன் பிரம்ம ஞானியவ, ஆனா இப்ப மென்டலி ரிட்டார்ட், நம்ம பேர் இப்படிதான் வச்சிருக்கோம், மென்டலி ரிட்டார்ட் ஆர்டிசம் குழந்தைகள் இப்படி நிறைய பேர் வச்சுட்டோம் வாழ்வு. சில மென்டலி ரிட்டார்ட் குழந்தைகள்னா ஸ்வயம் சாதுக்கள் யோகிகள், காஞ்சி மகா பிரிவா நம்ம நிறைய பேரை சொல்லியிருக்கார். ஒருத்தர் வந்து அந்த மாதிரி என் பிள்ளை அப்படியே இருக்காங்க, அவன் யோகி சாது பரமஹம்சன், இருக்கிற கொஞ்சம் கர்மாவை கழிக்கிறதுக்காக ஜென்மா எடுத்திருக்கார், அவருக்கு நீ பாடு சுத்ருஷ பண்ணு, சில வருஷங்கள் அவரே பரமபதிச்சிருவார், சாவா குழந்தை மாதிரி அவர் எதிர்பார்க்காது நடக்காது, அவருக்கு கைங்கரியம் பண்ற பாக்யம் உனக்குன்னு அதே மாதிரி கொஞ்ச நாள பரமபதிச்சார். நம்ம நிறைய உண்டு நமக்கு புரிஞ்சுக்க முடியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகாயுதமா இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல வாழ்க்கைன்னு வச்சுருக்கோம், உலகத்துக்கு மாறுதலா இருந்தா அந்த குழந்தை கொஞ்சம் நம்மாழ்வாரே அப்படிதான் மென்டலி ரிட்டார்டர் வச்சுட்டான், நம்மாழ்வார் பாவம் மென்டலி ரிட்டார்டர், இதுக்கு வாய் பேச முடியல காது நினைச்சா 16 வருஷம் கழிச்சுதான் இது ஞானின்னே புரிஞ்சுது. ஒரு மென்டலி ரிட்டார்டர் கை சதாசிவ பிரம்மேந்திரா, எத்தனை பேர் பைத்தியம் நினைச்சிருக்கு இந்த உலகம், சுகபிரம்ம மகரிஷி நீராவியா பைத்தியம் விட்டான், ஆதிசங்கர் பகவத் பாதர பைத்தியம் சொல்லியிருக்கான், பல பேர் சங்கரர் மாதிரி ஞானிய லோகத்துல கிடையாது, ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் பைத்தியம் அப்படின்னு விட்டான். வடலூர் ராமலிங்க அடிக்கல ரமணர் அதுதான் இது பைத்தியம் கிடக்கிறதுன்னு விட்டான், கொஞ்சம் பல வருஷங்கள் கழிச்சுதான் ரமணர் பெரிய பகவானுடைய ஸ்திதியில இருக்கிறவர்னு எல்லாருக்கும் புரிஞ்சது. சேஷாதிரி சுவாமிகள் நிறைய பேர், யோகிராம் சூரத்குமார் அவர் பாட்டுக்கு குப்பையோட குப்பையா உட்காந்து அவர் கையில ரிசிதி வச்சிருந்து பெக்கர் பெக்கர்னு தான் சொல்லுவார், ஆனா ராம் ராம் சொல்லிட்டு இருப்பார். பப்பா ராம்தாசர், எத்தனை பேர், அரவிந்தர், எவ்வளவு பேர், எத்தனையோ பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் உலகம் இங்க வரைக்கும் பைத்தியம்னு தான் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இவர் பைத்தியம் நினைச்சுட்டா அவர் பாட்டுக்கு வளர்ந்துட்டவரா, அப்பா இதை பூனெல்லாம் போட்டு விட்டார், ஒன்னும் காயத்ரி ஜெபிக்கல, அனுஷ்டானம் இல்ல, ஆச்சாரம் இல்ல, அழுக்கழுக்கா இருக்க, குளிக்க மாட்டேங்கிற பக்கத்துல யாரும் போக முடியல, ஆனா ஆள் மட்டும் ஆசான் பாகவஜம்னு இருக்க எப்பவுமே பாக்கலாம். மென்டலி இருக்கிறவர்கள் அவளுக்கு உடம்புல பயங்கர பலம் இருக்கும். இந்த மனுஷன் மொத்த வாழ்க்கைலாம் மனசு ஆசையினால பலகீனம் ஆயிடும், அவளுக்கு வேற ஒண்ணுமே தோணா நல்ல பலமா இருக்கா, எல்லாரும் வேலை வாங்கிக்கிறா, அப்பா பாத்தா கடைசியில சொல்லி சொல்லி அவர் வீசை விட்டார், அம்மாவும் போனா இவர் பாட்டுக்கு இருக்கா, அண்ணா தம்பிகள்லாம் அவர் வேலைக்கார மாதிரி வச்சா, வீணா போனதை கொடுப்பா, அந்த வேலை பண்ணு இந்த வேலை பண்ணுங்களா, அவர் பாட்டுக்கு இருக்கா, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார், போட்டா சாப்பிடுவா போடலையா கவலைப்பட மாட்டார், திட்டினாலும் எக்ஸ்பிரஷன் இருக்காது, கொஞ்ச நாளும் எக்ஸ்பிரஷன் இப்படியே ஜடம் மாதிரி இருப்பார். அந்த மாதிரிலாம் ஒருத்தர் நம்மகிட்ட மாட்டினா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும், அட போயா யார் இவரு, சிரிக்க மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான், ஆக மாட்டேங்கிறான், கோச்சிக்க மாட்டேங்கிறான், நம்ம நம்மளா இந்த மாதிரி நல்லதுக்கு போனோம்னா டிப்ரெஷன் சொல்லிடுவோம், டிப்ரெஷன் சொல்லி சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவான். எதுக்குமே ஒண்ணுமே பிடிப்பே இல்லாம இருக்கா, அந்த நல்லதை வர எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, பிடிப்பே இல்லாம இருக்க நல்லதா வரதுன்றது பெரிய பலம். ஆனா அவர் எந்த இருக்குன்னா என்னமோ தெரியல, இப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டா, என்ன இருந்தாலும் மனுஷன் இங்க ஒரு மாதிரி ஆயிட்டான்னு சில தாத்தாக்கள் நான் பார்த்திருக்கேன். உண்பழக ஒரு சேர்ந்து அப்படியே பற்றுதல விட்டு அபாரான் இருப்பா. என்கிட்ட சில பேர் வந்து எங்க அப்பா நல்லா இருந்தாரு, இப்ப ரொம்ப மோசமாயிட்டார். நான் என்ன ஆசை போய் பார்த்தா அவர் பாட்டுக்கு திருப்தியா சந்தோஷமா வாய மூடி என்று பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட சில பேர்லாம் சொன்னா போய் பார்த்துட்டு சொன்னேன், அப்புறமா இப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ண உங்களுக்கு கஷ்டம், அப்புறம் டிஸ்டர்ப் பண்றதே விட்டுட்டார். அவரு நிம்மதியா இருந்தார். நம்ம நிறைய உண்டு, ஒரு பாட்டு இப்படி இருந்தார் அடிப்பா சுத்துவா, ஒரு சந்தர்ப்பத்தை இவரை பிடிச்சிட்டு போய் காபாலி நரக பலி கொடுக்கறான்னு முடிவு பண்ணிட்டார். சங்கரரை கொடுக்கற மாதிரி அதுக்கும் கவலைப்படாங்க. கையில கத்தி எடுத்துட்டு வெட்ட வரா, நமக்கு கொசு கடிக்க வந்தாலே கோபம் வருது. கையில கத்தி எடுத்துட்டு இவர் தலையை வெட்டலான்னு காபாலிகம் நிக்கிறான். அப்ப பத்திரகாளி இருந்தா அவளுக்கு கோபம் வந்துடுச்சு இவருடைய பிரம்ம தேஜத்தை பார்த்து. ஆனா இவருடைய அனுஷ்டானமோ இவருடைய கர்மாவோ எதுவுமே இவர் பிரம்ம ஞானின்றதுக்கான ஒரு அடையாளம் இல்லை. திருமழிசி ஆழ்வார் மாதிரி, சதாசிவ பிரம்மேந்திராள் மாதிரி, இவெல்லாம் உலகியருக்கு அப்பாற்பட்ட ஞானிகள் சாதுக்கள். நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரி நான் பக்தன் பக்தை நம்ம ஒரு காட்டுறோம் இல்லையா, இந்த மாதிரி தன்னை பிரகடனப்படுத்திக்காத உத்தமர்கள் ரொம்ப பெரியவா. திருமிசநல்லூர் ஐயாவாள் எத்தனை பேர் இருந்தா, எத்தனையோ பேர். பரமாச்சாரியர் காஞ்சி பரமாச்சாரியர் எல்லாரும் வருவார், நீ பிரத்யக்ஷ காமாட்சி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கதான் நடத்தி கொடுத்த, எல்லாம் காமாட்சி நடத்தி கொடுத்தா அப்படின்னு. அதே எத்தனையோ பேருக்கு பிரத்யக்ஷமா அனுகிரகம் பண்ணிருக்காரு காஞ்சி மகாபெரியவா. பல பேர் அவ்வளவு பைத்திய மாதிரி கிடப்பா. இவருடைய அந்த பிரம்ம தேஜத்தை பார்த்து பத்ரகாளிக்கு கோபம் வந்துடுத்து அந்த காபாதிக நரபலி கொடுக்கிறான் கையிலேருந்து வாழ பிடுங்கி எல்லார்த்தலையும் செய்விட்டார். அட்லீஸ்ட் இப்பயாவது எக்ஸ்பிரஷன் வரணும்ல, ஹா மகாகாளி காப்பாத்தினி அப்படி இப்படி பார்த்துருக்க. மகாகாளி பார்த்தா என்னதான் பண்ணா இவர் குஷி படுத்துறது, ஒரு எக்ஸ்பிரஷன் அதான் வேண்டாமா, தலையை வெட்ட வரா தேவேன்னு இருக்க. மகாகாளி எல்லாத்தையும் தலையை வெட்டி அந்த தலையெல்லாம் எடுத்து அம்மான விளையாடுறா, பந்து மாதிரி விளையாடுறான். இப்படி பார்த்து உனக்காக பண்ணேன் இப்படியே இருக்க. காளி பார்த்த கை கூப்பிட்டா கிளம்புறா வந்த அப்படி ஒரு பிரம்மன் அது ரொம்ப கஷ்டம். எதுவுமே பாதிக்காத ஒரு மனசு ஓரளவு உங்களுக்கு புரியும். யாராவது தூங்கும் போது பாருங்க தேமேன்னு இருப்பா, எக்ஸ்பிரஷனே இல்லாம. அப்படியே எக்ஸ்பிரஷனோட இருக்க வேற விஷயம், எக்ஸ்பிரஷனே இல்லாம இருக்கா. அது போதே லைஃப்ல இருப்பா எக்ஸ்பிரஷனே இல்லாம தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எதுவுமே பாதிக்காமல் ஒரு சிந்தனையுமே இல்லாம நிச்சிந்தனை. நிறைய பேர் மௌன விரதம் இருக்கும், இது மட்டும்தான் வாயை திறக்காது, இதுல சப்தம் மட்டும்தான் வராது, உள்ளுக்குள்ள ஓடும் பாருங்கோ. நான் சில பேர் பார்த்திருக்கேன், சரி எங்காவது இவர் மௌன விரதம் இன்னைக்கு அப்படின்பா, நான் ஒன்னும் வாயே திறக்க மாட்டேன், கை கூப்பிட்டு வந்துருவேன். அவன் நினைச்சுட்டா இவர் ரொம்ப பெரியவர் கூட கை கூப்பிட்டு போயிட்டார். அவன் மாமா நல்ல மௌன விரதம் இருக்காருன்னு அவர் உள்ளுக்குள்ள ஓடுறது எனக்கு தெரிஞ்சு நான் ஓடி வந்துட்டேன். இவர்கள் வாயை திறந்து பேசினாலும் சும்மா இருப்பார். ரொம்ப கஷ்டம் மௌன விரதம், உள்ளுக்குள்ளேயே பேசாம இருக்கணும். எப்பயாவது உள்ளுக்குள்ள பேசாம இருந்திருக்கேன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம், சான்ஸே இல்லை. அது ஒரு ஸ்திதி, நிச்சயமா உங்களால் முடியவே முடியாது. இப்போதையும் முடியாது, முடியாதுன்னா எப்பயும் முடியாது இல்லை. இன்னி வரைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன ஓட்டமே இல்லாமல், உள்ளுக்குள்ள நீங்களே பேசாமல் என்ன பலம் தெரியுமா, பெரிய பலம் அது. அப்படி நீங்க எப்ப பேசாம இருக்கணும், நல்லா டீப் ஸ்லீப்ல மட்டும்தான் பேசாம இருக்கு. அது சொப்பனம் வந்துட்டு தான் முடிஞ்சது கண்டு. இந்த குழந்தைய சொப்பனத்தை கிரிக்கெட் விளையாடும், பக்கத்துல உள்ளதான் உதைக்கும். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டெல்லாம் இங்கே போறா, நம்ம பக்கத்தில் பத்து திட்டம் போடா அப்படின்னு பக்கத்துல அப்பா படுது என்னோட அந்த போடான்றது சொல்லுவா. அந்த மௌனம் நிஜமாவே வாங்மயம் தபமுச்சதே அப்படின்னு சார். உலகத்தை ரொம்ப அழகான மொழி எதுன்னா மௌனம் அப்படின்னா பெரியவா. ரொம்ப அழகான பாஷை, பெரிய தவம் எதுன்னா மௌனமே தவம். அது ரொம்ப சுகம். ரமண மகரிஷி சுத்தி வர அத்தனை பேர் உட்காந்து அவர் பாட்டுக்கு மௌனமா இருப்பார். நிச்சரணம் இல்லாம வாய்மூடி இருக்கிறது இல்ல மௌனம்ன்ற உள்ளுக்குள்ள அப்படியே இந்த கடலோட ஆழத்துல ஒரு அமைதி இருக்குமே அது போல ஒரு மௌனம். ரொம்ப நல்லா இருக்கும், வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. நம்மளாம் நாய்ஸ் பொல்யூஷன் சத்தின்றே கிடக்கணும். சத்தம் சில பேர் வீடு அமைதியா இருக்கு, பயமா குருமா இருக்கு, என்ன ஊரே அமைதியா இருக்கு அப்படின்னு. நிறைய பேர் இறந்து போயிட்டா அங்க போறதுக்கே பயமா இருக்கு, யாரும் பேச அப்படியே இருப்பாங்க. போயிட்டு வந்து போனாலே ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு அங்கெல்லாம் போனா சந்தோஷம், அப்ப யாரும் பேசாம இருக்காளே. இங்கேயாவது சும்மா இருக்குங்கள தமிழ சொல்ற சும்மா இருங்கிற ரொம்ப அழகான ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதெல்லாம் அனுபவிக்கணும். எப்ப பார்த்தாலும் எதையான சொன்ன எங்களுக்கு எல்லாம் எப்படா பேச பிடிக்கும், எங்களுக்கு எப்ப தெரியுமா சந்தோஷம், சத்சங்கம் பண்ணும்போது சும்மா இருக்கு. இந்த பரதம் எப்பொழுதும் அமைதியா இருக்கிற ஜடம் 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 எல்லாரும் கிண்டல் பண்றா கேலி பண்றா கவலையே படல. அந்த பூணல் இருக்கு மேலே அழுக்காகவே முடியாது. இந்த சில பேர்லாம் பார்த்தா என்னையா நீ பூணல் இப்படி சிந்திக்க வெறுவிறுப்பா இருக்கும். எத்தனையோ பேர் அந்த மாதிரி பிரம்ம ஞானிகளை பகவான் பிரத்யக்ஷமாடியு காட்டி கொடுத்துருக்கான். ஒரு அனுஷ்டானம் கிடையாது ஒரு, ஆனா அதான் நம்மளும் அப்படி இருக்கலாம் அர்த்தம் கிடையாது. நம்மளாம் அந்த ஸ்டேட்டஸ் போனதுக்கு அப்புறம் தானா வர்றது. நம்மளா வந்து அவளை மாதிரி நடிக்க ஆரம்பிச்சோம்னா அதுல பாதாளத்துல போய் விழுந்துருக்கு. பெரியவா அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கானா பண்ணணும். அந்த ஒரு ஸ்டேட் உண்டு, அந்த ஸ்திதி அடைஞ்சிட்டோம்னா தானா விட்டு போகும். இப்படியே இருந்துட்டு இருக்கார் இந்த ஜடபரதர். ஒரு நாள் அவர் பாட்டு காட்டுல ஒரு மரத்தடியில படுத்துட்டு இருக்கார். அவ்வளவுதான், இங்கதான் படுக்கணும், அங்கதான் படுக்கணும், என்ன சாப்பிடணும், ஒரு 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 ரிக்குயர்மெண்ட்டுமே இல்லை, எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லை. காத்தால பிடிக்காம யாராவது சாப்பிட்டேன்னு சொல்லுங்க, சத்தியமா இருக்க முடியாது. ஒண்ணு நல்லாவே இல்லை, பிடிக்கவே இல்லை, உப்பு ஜாஸ்தியா இருக்கு, ஏதோ ரெண்டு வாய் குறையும் அவ்வளவுதான். இல்லாட்டி வெளில போய் சாப்பிட்டு வருவேன். சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோமே, உப்பு ஜாஸ்தியா இருந்துட்டு போட்டோமே சாப்பிட முடியாது நம்மளால. ருச்சிக்கு நாக்குக்கு ரொம்பவே அடிமையாயிட்டோம். அந்த அத்தனை பேருமே சரி அவ்வளவு அடிமையாயிட்டோம். இப்படியே படுத்துட்டு இருக்காரு. தேனேன் ஆகாசத்தை பார்த்துண்டு மரத்தை பார்த்துண்டு அதுலயும் ஒரு பாதிப்பு கிடையாது. நம்மளா இயற்கையை ரசிக்கிற வந்து அந்த ரசனையும் இல்லை. பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே ரசனை கிடையாது. ட்ரையா இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும், எப்படி இப்படிலாம் வாழ முடியுமா, இவ்வளவு ட்ரையால வந்து பயம் வந்துடும் நமக்கு. ஆனா அது ஒரு பரம சுகம், சுகானுபவம். அப்ப அழகா ரகுகுணன் ஒரு ராஜா, அவன் கபிலாச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கணும்னு பல்லக்கில் போயிட்டு இருக்கான். வாங்கிக்க போறது உபதேசம், அதுக்கு சிஷ்யனா ஒழுங்கு மரியாதை நடந்துல போகணும். ஜம்முன்னு பல்லக்கில் உட்கார வச்சு நாலு பேர் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், பிரம்ம ஞானம் அடைய போகிறேன்னு போயிட்டு இருக்கான். போகிற வழியில பகவானுடைய கிருப்பை, இவன் பல்லக்க தூக்கிட்டு போற ஒருத்தனுக்கு உடம்பு முடியாம போயிடும். பகவானுடைய கிருப்பை, சில சமயங்கள்ல வண்டி பிரேக் டவுன் ஆகும், நிஜமாவே சில சமயங்கள்ல பகவான் ஸ்பெஷலா ஒரு கிருபை பண்ண போறான்னா ஏதோ ஒரு தடை வரும். நம்ம தடை வந்தா டென்ஷன் ஆயிடும். தடை வர்றதுன்னா பெரிய கிருப்பை. நாங்க ஒரு தடவை திருப்பதி கிளம்பிட்டு இருந்தோம், அழகா தமிழ்நாடு பார்டரை தாண்டி ஆந்திராக்குள்ள நுழைஞ்சிட்டோம். பார்த்தா வண்டி எல்லாம் பிளாக் பண்ணாங்க. ஆ விஷயம்னா யாரோ பொலிட்டிக்கல் லீடர் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான்னு ஃபுல்லா பந்து. திருப்பதி கதர் நாடு கிளம்பிருக்கோம், ஆந்திரா படம் நுழையும் பொழுது பிளாக் பண்ணிட்டான். நாங்க எவ்வளவோ டென்ஷன், அவன் சொன்னா நாங்க உங்களை விட்டுடுவோம், இன்னொரு 100 ரூபாய் அடி போனா எவனா அவன் திருப்பியும் நிறுத்துவான், நீங்க சத்தியமா திருப்பதி போக முடியாது, ஊருக்கு திரும்பி போவான்ட்டான். ரொம்ப நேரம் பார்த்து கிடைச்சி ஊருக்கு திரும்பலாம்னு பார்த்தா இந்த பக்கமும் பிளாக் பண்ணல. அந்த வழியில ஊருக்கு போகக்கூடாது, அந்த தமிழ்நாடுகளும் ஒரு வண்டியும் போகாதுட்டான். ரெண்டு கட்டம் திருச்செங்க மாதிரி மாட்டிருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஒரு நான் சொன்ன, இந்த பக்கமா போங்க, அந்த ஊத்துக்கோட்டைன்னு ஒரு வழி இருக்கு, அப்படி வேணா போங்கோ அப்படின்ட்டான். சரி போவோம் அப்படின்னு போனா இப்படி போறோம். கரெக்டா பார்த்தா ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை, சுருட்டுப்பள்ளின்னு ஒரு இடம் உண்டு, சிவஸ்தலம், சிவபெருமான சயனத்துல பாக்கணும்னு அந்த ஒரு இடம் தான். அங்க போனா பெருமாள் கோயில் போற மாதிரி தான் இருக்கு, சிவன் கோயில் போன மாதிரியே இருக்கு. தயவு சடாரி தீர்த்தம் எல்லாம் வேற உண்டு. ஒரு நாமத்தை போட்டுட்டோம்னா பெருமாள் மாதிரியே இருப்பா சிவபெருமான். ஜம்முன்னு படுத்துட்டு போற ஆளாகால விஷயத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் ஆசை. இந்த டேக் டைவர்ஷன்ல கரெக்டா அந்த சுருட்டப்பள்ளி நான் போர்டு பார்த்தேன், ஹே இங்க சிவஸ்தலம் இருக்கே பாக்கலாமே சொல்றோம். கரெக்டா ரோட்ல இருக்கு, சிவஸ்தலத்தை கிராஸ் பண்றோம், உடனே வண்டி நிறுத்திடும், உள்ள போனோம், அழகா சேமிச்சு சாயங்காலம் ராத்திரி தான் வீட்டுக்கு வருவோம் சொல்லுவோம். அதுக்கு வீட்டுக்கு என்ன பண்றது, சரி நேர திருவள்ளூர் வீரராகவனை பார்த்தோம். உடனே அங்கே சரி நேர சோளிங்கர் போலாம், சோளிங்கர் போயிட்டோம். சோளிங்கர் 1300 படி ஏறி இறங்கி, 600 படி ஏறி இறங்கி, மணி 6:30 சாயங்காலம் எல்லாம் பார்த்து முடிச்சு அப்பயும் திருப்பதி போகிற ஆசை விடல. இருந்தாலும் பெருமாளை பார்த்தா தேவலையே அப்படின்னு ஒரு ஆசை. வாசல் அப்படி பேசிட்டு வந்தோம், டீ கடைக்காரர் கிட்ட நின்றுட்டு இருந்தோம். அவன் சொன்ன என்ன விஷயமா, எல்லா விஷயத்தையும் சொன்னோம். ஒரு நிமிஷம் இருக்கும் அவன் தேவஸ்தான் போர்டில் அவனுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கு, திருப்பதி தேவஸ்தானத்துல போன் பண்ணி கேட்டான், கூட்டமே இல்லை உடனே வர சொல்லுன்னுட்டான். அதுக்கப்புறம் 6:30 மேல சோளிங்கர்ல இருந்து கிளம்பி திருப்பதி போய் 9:30 பெருமாளை பார்த்துட்டு ராத்திரி இறங்கிட்டு அப்படி வந்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அன்னைக்கு மட்டும் அந்த டைவர்ஷன் வரல, என்ன நான் சுருட்டு பள்ளி சேவிச்சிருக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரே நாள்ல திருவள்ளுவர் வீரராகவனை பார்த்திருக்க மாட்டேன், ஒரே நாள்ல ஷோலிங்கர் ஏறி இறங்கியிருக்க மாட்டேன், ஒரே நாள்ல திருப்பதி நாளும் ஒரே நாள்ல நாங்க பார்த்தோம்னா அன்னைக்கு பெரிய தேங்க்ஸ் அந்த பொலிட்டிக்கல் லீடர் அரெஸ்ட் பண்ணதுக்கு தான். நிஜமாவே பிளெஸிங் இன் டிஸ்கைஸ், இதுதான் கரெக்டா நடந்தது. அந்த மாதிரி இந்த ரகுவனன் ராஜாவுக்கு அவனை தூக்கிட்டு போற ஆட்காரன் ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போயிடுது. ஆள் யாரும் இல்ல, ராஜன் ஒரு எட்டு பேரை கூட்டு வரப்படாதான், பிச்சைக்காரன் நாலு பேரை கூட்டு வந்திருக்கேன், அதுல ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போயிடுது. அட்லீஸ்ட் மந்திரி தளபதி யாராவது தூக்கலாமே, அவளும் தூக்க மாட்டேங்கிறான், அதுல அவன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காள். அவ தேடி பார்த்தா ஓரத்துல நம்ம ஆஜானுக்காக நம்ம ஆள் படுத்துட்டு இருக்காரு, அசாம ஜாலியா படுத்துட்டு இருக்காரு. அவரை பிடிச்ச அதை வாடா இங்க ஜம்மனு வந்தார், நல்லக்க தூக்குடா ரைட் அப்படின்னு தூக்கிட்டார். எதுக்கு தூக்குறோம், யார தூக்குறோம், என்னத்துக்கு தூக்குறோம், ஒண்ணும் கவலை இல்லை. யாரு என்ன நமக்கு என்ன பிரயோஜனம், யாரா பிரிவு விடுவாங்க அப்படின்னா, யார் நீ எது கண்ண கூப்பிடுற, நான் உனக்கு என்ன அடிமையா, எவ்வளவு கேள்வி கேட்போம், அப்பா அம்மா கூப்பிட்டாரு ஆயிரத்தி கேள்வி கேட்கணும், எதுக்கு கூப்பிட்ட, இப்ப ஏன் கூப்பிட்ட, நான் உனக்கு கூட சொன்னா, நான் உங்ககிட்ட கேட்டேன்னா எல்லாத்துக்கும் ஒரு வியாக்யானம் சொல்லிட்டு தான் வேலை வேலைக்கார ஆள் இருப்பா, ஏன் லேட்டா வந்த, லேட் ஆயிடுச்சு, இனி வரைக்கும் அந்த பதில் மட்டும் புரியறதே இல்லையா, லேட் ஆயிடுச்சுன்னு தான் ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சில பேர் கேட்பேன், சத்தம் கேட்டு வரல, வர முடியல, வர முடியலன்னு ஒரு பதில், இது எப்படி பதில் எனக்கு இன்னி வரைக்கும் புரியல, அவன் பல பேர்ட்ட கேட்டு வர வித்தியாசம் இல்லை, வர முடியல, வர முடியல, அவ்வளவு வர முடியல ஒரு வார்த்தை அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அடுத்த கேள்வி நம்ம கேட்க முடியறது இல்லை. இவர் வந்தா அழகா தூக்குறா நடக்கிற காடு இல்லையா, நிறைய பூச்சி எறும்பெல்லாம் அப்படியே அலையும், இந்த பூச்சிகளுக்கு ஒண்ணு ஆயிடப்படாதேன்னு சொல்லி பொறுமையா நடக்கிறார். மூணு பேர் ஒரு வேகமா நடக்க, இவர் ஒருத்தர் ஒரு பக்கமா நடக்க, பல்லக்க தூக்கரவா ஒரு மூணு பக்கம் இழுக்க, இவர் ஒரு பக்கம் இழுக்க, தூக்கரவா அவருக்கு கஷ்டம். இதை விட உள்ளுக்குள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க, அவனுக்குதான் பெரிய பாடு. அவன் முன்னாடி போய் முட்டுறான், பின்னாடி போய் இடிச்சுக்கிறான், சைட்ல விழறான், அந்த பக்கம் விழறான், தலையை ஒரு பக்கம் கீழம் விழறது. பிரம்ம ஞானத்தை அடைய போறான், சரியா, பிரம்ம ஞானத்தை அடையறதுக்காக கபிலர் கிட்ட உபதேசம் வாங்க போயிட்டு இருக்கான். ஆனா இந்த முன்னாடி பின்னாடி நாலு பக்கம் இடிச்சது இல்ல, கோபம் வந்து கொடுத்து, ஏய் ஒழுங்காச்சு பொங்கடா, இதுக்கு என்ன பிரம்ம ஞானம், இதுக்கு வீட்டே உட்காந்துக்கலாம் ராஜா, அதாக இடிச்சுட்டு போனா மத்த மூணு பேரை சொன்னா, ராஜா நாங்க ஒழுங்காதான் தூக்கணும், அந்த புதுசா வந்தவன் ஒழுங்கா தூக்கல, இவரை தான் இவரை சொல்றான்னு உணர்ச்சியும் அவருக்கு இல்ல, இவர் பாடுக்கு தான் ஒழுங்கா தூக்கணும், அதுக்கு ரிப்ளையும் கிடையாது, மகாகாலிக்கே ரிப்ளை பண்ண இவனுக்கு ரிப்ளை பண்ண போறாரு, சரி திரும்பியும் தூக்கலாம், திரும்பி அதே மாதிரி இவர் தூக்குறாரு. அவன் மூணு பேர் ஒரு பக்கம் ஓட, ராஜா இடிச்சுண்டு, ராஜா வாழ்க்கை இதுவரைக்கும் இவ்வளவு கஷ்டப்படுறதே இல்லை, ராஜா யுத்த காலத்துல கூட இவ்வளவு கஷ்டப்படாத ராஜா அன்னைக்கு நன்னா கஷ்டப்பட்டுட்டான், பல்லக்குலேயும் தலையை தூக்கி எட்டி பார்த்து, ஆமா நீ ரொம்ப பாவமா இருக்காள், ரொம்ப ஒல்லியா இருக்காள், என்ன தூக்க முடியல உன்னால, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காள் அப்படின்னா கிண்டல் பண்ணான். இவர் நல்லா ஆஜான் பகவான் எப்படி பார்த்துட்டே இருக்காரு, இவர் பாக்குறது ராஜாக்கு இன்னும் எக்ஸ்பிரஷனே இல்லாம நிக்கிறாரு. சரி ராஜா மன்னிச்சிருங்க, இவன் ஒழுங்கா தூக்குற கை கட்டி வாய் போட்ட வேண்டாம் அப்படின்னு நிக்கிறார். ராஜாவுக்கு இன்னும் கோபம், உன்னெல்லாம் நன்னா அடிச்சா சரியாயிருந்தா, கவனிச்சா சரியாயிருந்தா, சிரிச்சுட்டா. இது வரைக்கும் யாருக்குமே சிரிக்காத பரதர் இன்னைக்கு சிரிச்சுட்டார். ராஜா அப்படி பார்த்தா ராஜா ரொம்ப ஒரு மாதிரி பரிகாசமா சர்காஸ்டிக்கா சிரிச்ச மாதிரி இருந்தது, சிரிச்சுட்டார் ராஜா. ராஜா பாட்டி ஒரு சிரிச்ச உடனே அவரே சொன்னார், ஆமா ஏற்கனவே இதுலதான் படாத பாடு பட்டு இருக்கேன், இதுல நீ தனியா வேற படுத்துறமா அப்படின்னாரு, கை காட்டுற இதுலதான் படாத பாடு பட்டு இருக்கேன். ராஜா இதுல இருந்து எதை சொல்றா, இப்ப நான் கஷ்டப்படுறேன்னு நம்ம சொல்லுவோம், உடம்பு கஷ்டப்படுறேன் யாரா சொல்லுவோமா, எனக்கு தலைவலிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம், வழிய என் தலைவலிக்கிறதுன்னு சொல்றோமா, பெரிய விஷயம் பாருங்க, நம்ம உடம்புன்ற அபிமானத்துலதான் பேசிட்டு இருக்கோம், எனக்கு பசிக்கிறதுன்றோம், எனக்கு பசிக்கவே இல்லை, ஆத்மா கேட்க பசி இருக்கு, என் உடம்புக்கு பசிக்கிற கேட்கறது ஒரு காமெடியா இருக்கும், ஹோட்டல்ல போய் என் உடம்புக்கு பசிக்கிறது என் நாக்குக்கு என்ன ருச்சியா கிடைக்கும், படாதான் போடாது, நீ பைத்தியமா நான் பைத்தியமான்னு கேட்பான். ஆனா யதார்த்தம் தான், ஆத்மாவுக்கு பசி இல்லை, ஆத்மாவுக்கு வலி இல்லை, ஆத்மாவுக்கு கவலை இல்லை, ஆத்மாவுக்கு பயம் இல்லை, ஆத்மாவுக்கு தூக்கம் இல்லை, ஆத்மாவுக்கு கலப்பு கிடையாது, ஆத்மாவுக்கு ஆதி கிடையாது, ஆத்மாவுக்கு ஜனனம் கிடையாது, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, நல்லா ஞாபகம், எல்லாமே சரீரத்துக்கு தான் வலி, எல்லாமே உடலுக்கு தான். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரிஞ்சுதா இல்லையான்னு அப்புறம் தான் தெரியும். இவர் சொன்னார், இதோட தான் படாத பாடு பட்டுருக்கு, பக்கத்துக்கு மனுஷன் இவாளோட படாத பாடு சொல்றேன், இவர் இதோட தான் படாத பாடு பட்டுருக்கு. ராஜா அப்படி பார்த்தான், இவ்வளவு விஷயம் சொல்றா, அப்படின்னா யாரோ பிரம்ம ஞானி, ஒருவேளை இவர் தான் கபிலாச்சாரியரோ அப்படின்னு சொல்லி பல்லக்குல இருந்து வேகமா இறங்கி ஒரு காலில் விழுந்தான். பல்லக்கு தூக்கலாம் பார்த்த ராஜன் அண்ணா தானே இருந்தார். இவர் என்ன ஒழுங்கா தூக்காததுக்கு காலில் விழுவார், அப்ப நம்ம கூட ஒழுங்கா தூக்காம இருக்கலாம் போல இருக்கு. அவளுக்கு புரியல என்ன காரணம் ஏது. கைய கூப்பிட்டு நீங்க யாரோ பரமன் ஞானி புரிஞ்சுக்கிட்டான். அந்த ரகுபன் தாபம் இருந்ததுனாலே இவர் ஞானின்னு புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம் தெரியுமா. பல சந்தர்ப்பங்களை நிறைய ஞானிகளை நம்ம பார்த்துருக்கோம், விட்டுட்டோம். நிறைய சந்தர்ப்பங்கள் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் பன்றீபுரம் போயிட்டு இருந்தோம், ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருந்தோம், குருத்வாடி அப்படின்னு ஒரு இடத்துல ட்ரெயின்ல உட்காந்தோம். அப்ப யாரோ என்கிட்ட போன்ல பேசியிருந்தா, ஏதோ ஒரு அவளுக்கு ஏதோ துக்கமோ என்னமோ அவங்கிட்ட பேசியிருந்தா, நான் அப்படி யோசனை இருந்தேன். அப்ப ஒரு பிச்சைக்காரர் மாதிரி வந்திருந்தா, நாங்கெல்லாம் பஜனை பாடிட்டு இருந்தோம், இப்படி நின்று கேட்டுட்டு இருந்தா, சரி ரொம்ப நேரம் நிக்கிறாருன்னு சொல்லி என்னமோ தோணிட்டு நான் சொல்லி 10 ரூபா கையில கொடுத்தேன் அப்படின்னு விட்டேன். இது சொல்ல நான் அந்த பிச்சைக்காரெல்லாம் பிச்சை போட மாட்டேன், சும்மா எல்லாம் ஏமாத்துக்காரலா இருக்கான் அன்னைக்குன்னு கொடுத்தேன் அப்படின்னு விட்டார். ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் சரி ஏதாவது பழம் எல்லாம் கூட, சரி பழம் கொடுத்தா வாங்கிட்டார், பழம் கொடுத்தானே வாங்கிட்டார் அப்படியே யோசனை பண்ணிட்டேன். ஒன்றும் கவலைப்படாத பகவான் இருக்காங்க, தூக்கி வாரி போட்டது எனக்கு. ஒரு க்ஷணம் தான் பேசினார், பழம் கொடுத்தாரு வாங்கிட்டா அவர் பாட்டுக்கு போயிட்டா வண்டி பாட்டு கிளம்பிடு. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த அந்த வார்த்தைகள். நான் போட்டோ எடுத்தோம், நான் பைசா கொடுத்த போது வாங்கிக்கல, ஆனால் நாங்கள் பஜனை பண்ண போய் ரசிச்சு கேட்டேன், பழம் கொடுத்தோட வாங்கிட்டார். எனக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை சொன்னார் போயிட்டார். நிறைய மகாத்மாக்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய 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 பேர் பகவான் அந்த மாதிரி தர்சனம். ஆனா அவ பக்கத்துல நிற்கும் போது தெரியாது, ரொம்ப கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். ஆனா ரகுபரன் புரிஞ்சுட்டான், டக்குனு கீழே இறங்கினான், ஒரு காலில் விழுந்தான், உபதேசம் பண்ணுமோன்னுட்டான். உடனே பரதர் அழகா உபதேசம் பண்றார், சரீரம் நித்தியம் இல்லையா, ஆத்மா தான் நித்தியம், நீ இந்த சரீரத்துல இருக்காய் அப்படின்னு சொல்லி அழகா உபதேசம் எல்லாம் பண்றா. இந்த சம்சார வாழ்க்கையை பத்தி எல்லாம் சொல்றா. சரீரத்துக்கு ஜனனம் இருக்குப்பா, செத்ததின் வயிற்றில் சிறியது கிடந்தா எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்றார் மதுரகவியாழ்வார். நம்மாழ்வாரை பார்த்து கேட்கிறார், செத்ததுன்னு சொன்னா அச்சேதனமான இந்த உடம்பு, இதுக்குள்ள இருக்கிற உயிர் தான் ஆத்மா. நம்ம உயிர் போயிட்டு அதே சொல்லிட்டு இருக்கோம், செத்ததின் வயிற்றில் சிறியது கிடந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். இந்த ஆத்மாவுக்கு சரீரத்தோட ஒரு சம்பந்தம் என்றால் இது எதை அனுபவிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இது ராம் சரீரம்னா இந்த சரீரத்துக்குரிய சுவாவம், இதுக்கு வேண்டிய விஷயம் அனுபவிச்சுன்னு இப்படியே இருக்கும். பெண் சரீரம் அப்படின்னா அதுக்கு வேண்டியது அனுபவிச்சுட்டு இருக்கும். சின்ன குழந்தைன்னா பொம்மை விளையாட்டு இதுல ஈடுபடும், கொஞ்சம் பெருசா எடுத்துன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன உண்டோ அதை அனுபவிச்சுட்டு இருக்கும். தூக்கம் வந்தா தூக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும், பசி வந்தா ஆகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும், சத்சங்கத்துக்கு வந்தா சத்சங்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும், வெளியில போனோம்னா பஸ் ட்ரெயின் என்ன உண்டு அடுத்த விஷயங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கும். அவ்வளவுதான். அதனால அத்தை தின்று அங்கே கிடக்கும், நீ வெறும் சரீரம் இல்லையப்பா ஆத்மா, அழியாத ஆத்மா அப்படின்லாம் சொல்லி, கர்ப்பத்துல ஒரு குழந்தை எவ்வளவு அழகா பகவத் தியானம் பண்றது இதெல்லாம் சொல்லி, வாழ்க்கையில எப்படி எல்லா இடத்துலையும் பக்குவமா நடந்துக்கணும், எது மேலையும் ஆசை இல்லாமல் நிதானமா இருக்கணும். எப்படின்னா இந்த தாமரை மாதிரி சொல்லுவா, இந்த தாமரை சேத்துலதான் வளரும், ஆனா அதோட ஒட்டாது, தாமரையோ தாமரை இலையோ. இது தண்ணியிலேருந்து எடுத்துதான் வாடி போயிடும், தண்ணி வேணும் ஆனா அது தண்ணி ஒட்டப்படாது. இதுதான் டெக்னிக், குடும்பத்தை இருக்கணும், எல்லாம் சாப்பாடு வேணும் ஆனா அந்த சாப்பாட்டு மேல அபிமானம் இல்லாம இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வச்சுக்கோங்களேன், ரசிச்சு சாப்பிடணும் ஆனா அந்த ருசியில வாங்கிடக்கூடாது. இப்பதான் புரியதா புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு காஃபி குடிக்கணும் ஆனா இந்த காஃபிக்காக உசுரை விட்டுறப்படாது. ஒண்ணு இருக்கு, நீ காஃபியே நன்னா இல்ல அப்படின்னு சொல்லி மனசுல அப்படியே வச்சிருந்து காத்தால ஒரு காஃபி கொடுத்த கண்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி இதையே வச்சு அடுத்த நாள் காத்தால காஃபி அப்பாதா இப்பதான் திருப்தின்ற பாருங்க, அப்படிதான் இருக்கக்கூடாது. சரி காத்தால நமக்கு வாச்ச காஃபி இவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டு இருக்கும். அதுக்கு மேல இந்த காஃபிக்காக போய் இந்த காத்தால காஃபியே ஒழுங்கா இல்லை, சூடே இல்லை, அதனாலே டல்லா இருக்கு. காஃபி டல்லடிக்குமா மனுஷன், ஒரு டம்ளர் காஃபி வாழ்க்கையை மாற்றும். 24 மணி நேரத்தை ஒரு காஃபி கொண்டு போடும் அப்படின்னா நம்ம காஃபி கடிமை நடக்கும். சரி போய் இவ்வளவுதான் சாப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுதான் ரசிக்கணும் ருசிக்கணும் ஆனா அதுல மாட்டிக்கப்படாது, மாட்டிக்காம போயிட்டு இருக்கணும். பிச்சைக்காரனா இருப்பான் பாருங்க, அழகா நீங்க கொடுத்தாலும் சாப்பிடுவான், நாளை ஜாகிரதை கிடைக்க அங்க சாப்பிட்டு போயிட்டே இருப்பான், கவலையே பட மாட்டான், ஜாலியா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அது போல இருக்கான் பரதன் எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்க. நான் கேட்டான், இவ்வளவு அழகா சொல்றேன் எப்படி அப்படின்னா, எல்லாம் சுய அனுபவம் தான். மூணு ஜென்மா வீணா போனவன் நான், ராஜாவா இருந்தேன், ரிஷியா போனேன், மானா போனேன், இப்ப ஜடமா பிறந்திருக்கேன். நீங்க உபதேசம் பண்ணாங்க, அவர் சொன்னார் ஏதோ உனக்கு சொல்லணும் தோணித்து சொன்னேன். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பரதர் யாருக்கும் உபதேசம் பண்ணவே இல்லை. ஒரே ஒருத்தன் ரகுவனன் மட்டும்தான் பாக்கியவன், உபதேசம் பண்ணி தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி நீ ஆத்மா உணரு, பகவான் இருக்கான் கூட, எதுலயும் மாட்டிக்காக, நரகலோகம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வர்ணிச்சு அழகா ஆசீர்வாதம் பண்ணா ரகுகுணன் அழகா உபதேசம் வாங்கிட்டான், பிரம்மத்தை உணர்ந்துட்டான். அழகா உபதேசம் பண்ணா திருப்பி தன் ஊருக்கு அவன் கபிலாச்சாரியரை பார்க்க போகவே இல்லை. ஜடபரதர் இந்த மாதிரியே அலைஞ்சிட்டு இருந்தா ஒரு ஸ்திதியில சரீரத்தை சாதாரணமா விட்டார். ஒரு ஜென்மாவுக்கு முன்னாடியே விட வேண்டிய சரீரத்தை இந்த ஜென்மால அவர் விட்டுட்டா, ஆனந்தமா பகவான அடைஞ்சான். இவர் சரித்திரம் என்னன்னா, இவரே சுவாமியை விட்டுட்டார், ஆனால் சுவாமி இவரை பிடிச்சு 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 தன் அடைய வச்சான். இப்ப இந்த ஜென்மால நம்ம ஏதோ ஒரு பக்தி பண்றோம், ஒரு ஸ்லோகம் சொல்றோம், கோவில் போகிற ஒரு ஆசை இருக்குன்னா, நம்ம பலத்தினால இல்ல, சுவாமி நீ என்னை பிடிச்சுக்கோ விட்டுட்டா, இப்பயாவது விட்டுடாம பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோன்னு சொல்லி நம்மள தூண்டார். அப்படி இவ்வளவு விசேஷம் இந்த ஜடபரதருடைய சரித்திரம். இது அஞ்சாவது ஸ்கந்தம் பூர்த்தி, மொத்தம் 12 ஸ்கந்தம், அது 5 ஸ்கந்தம் சொல்லிட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் 6வது 7வது எல்லாம் இருக்கு, இந்த விஷயம் சாயங்காலம் அனுபவிப்போம். இந்த ஜடபரதர் ரொம்ப விசேஷமானவர், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்லாம் கூட உண்டு. இந்த மாதிரிலாம் கூட நிறைய மகாத்மாக்கள் ஞானிகள்லாம் இருந்திருக்கா, இன்னைக்கும் இருக்காரு. இமயமலை சாரல், திருவண்ணாமலை எல்லாம் எத்தனையோ யோகிகள் இருக்கா, ரிஷிகேஷ், ஹரித்வார் எல்லாம் நிறைய பேர் இருக்கா. அதனால சும்மா இந்த கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துக்கலாம் யோகி நினைச்சா நான் பொறுப்பு இல்லை. யோகிகள்னா யோகிகள் தான், சித்த புருஷர்கள்னா சித்த புருஷர்கள் தான். நீங்களாம் வந்து அவளை பார்த்துட்டு அவன் பெரிய ஜாடி வச்சிருந்துருக்கா அப்படியே மயங்கி உட்கார, அவன் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருப்பான், அவன் காலெல்லாம் விழுந்து இந்த 10,000 ஜென்மா சுத்தணும். இவ்வளவு காஞ்சி மகாபரிவா, ரமண மகரிஷி அந்த மாதிரி பெரியவான்னா கதை வேறு. அதனால ஜாகிரதையா பக்தி பண்ணுங்கோ, நிதானமா இருங்கோ. மானா புறந்தரப்படாது, நாயா மாட்டிக்கப்படாது, பட்டர்ஃபிளையா அலையப்படாது, சிங்கமா ஓடப்படாது, மீனா வாழப்படாது. மனுஷாலா வந்திருக்க இந்த ஜென்மா முடியும் பொழுது நேர வைகுந்தம், டேக் டைவர்ஷனே இருக்கப்படாது. இது வரைக்கும் டேக் டைவர்ஷன், இதுக்கப்புறம் நேர போனால் வைகுந்தம் தான். மறந்தும் இந்த பக்கம் வந்துடப்படாது, மாட்டிக்கப்படாது. திரும்ப திரும்ப வீடு நல்லா இருக்கு, அந்த பிளாட் நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி மாட்டிக்கப்படாது, அப்புறம் கிராக் இருக்குன்னு புலம்பவும் கூடாது. சரியா? ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ஜெய ஜானகீ காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம. ஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ, ஜெய் ஸ்ரீ பாலார் மாதா கீ, ஜெய் போலோ ஸ்ரீ ஜடபரத மகர்ஷி கீ, ஜெய் போலோ ஸ்ரீ ரகுகுண மகராஜ் கீ, ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத் மகாபுராண கீ. ஹரே கிருஷ்ணா.